த பர்ஃபெக்ஷன். திஸ் மெசேஜ் பை பிரதர் வில்லியம் மரியன் பிரணாம் வாஸ் டெலிவர்ட் ஆன் குட் ஃப்ரைடே ஈவினிங் ஏப்ரல் 19, 1957 அட் த பிரானம் டேபர்நாக்கல் இன் ஜெஃபர்சன்வில் இந்தியானா USA. பரிபூரணம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 19 தேதி பெரிய வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது.
Worship together with you. And now, just before the message, I have my good friend here on the platform tonight, Dr. Lee Vail, First Baptist Church at Lima, Ohio, who was one of my sponsors at the Lima meeting.
மேலும் உங்களுடன் சேர்ந்து ஆராதிக்க இங்கு இருக்க வேண்டும். இப்பொழுது செய்திக்கு முன்னர் என்னுடைய நல்ல நண்பர் வேத பண்டிதர் லீ வேயில் இங்கே மேடையில் இருக்கிறார். அவர் லைமா ஒஹையாவில் உள்ள முதல் பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர். அவர் லைமா கூட்டத்தில் என்னுடைய ஆதரவாளர்களில் ஒருவராக இருந்தார்.
I asked him coming down tonight if he would just say a word to the congregation, maybe pertaining to the Lima meeting for the next moment or two. And I'm glad to, happy to introduce to you tonight Dr. Lee Vail, another Baptist that's got the Holy Ghost.
அவர் இன்றிரவு இங்கு வரும்போது லைமா கூட்டத்தை குறித்து சபையோரிடம் சில வார்த்தைகளை கூற மாட்டீரா என்று நான் கேட்டேன். எனவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் பேசுவார். இப்பொழுது வேத பண்டிதர் லீ வேயில் அவர்களை இன்றிரவு உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மற்றொரு பேப்டிஸ்ட் ஆவார்.
That was all pretty strong for a Baptist pastor, wasn't it? Well, we are very happy to have Brother Vail with us, and certainly the doors are open for him to come back and visit us at any time he can.
Amen. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் வேயில் உங்களையும் கூட. ஒரு பேப்டிஸ்ட் போதகருக்கு அது மிகவும் வலிமையானதாக இருந்தது. அது அவ்வாறு இருந்ததல்லவா? பாருங்கள், சகோதரன் வேயில் நம்முடன் இருப்பதற்காக நாம் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். அவரால் முடிந்த எந்த நேரத்திலும் திரும்பவும் வந்து நம்மை சந்திப்பதற்காக நிச்சயமாகவே கதவுகள் திறந்தே இருக்கும்.
Is the 6 o'clock sunrise service, and I believe the brother has announced the further part of the service. Now let us pray just a moment.
இப்பொழுது இன்றிரவு நாளை இரவு கர்த்தராகிய இயேசுவை கல்லறையில் இடுதலாய் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 6 மணிக்கு சூரியோதய ஆராதனை உள்ளது. மேலும் ஆராதனையின் கூடுதலான பாகத்தை சகோதரன் அறிவித்துள்ளார் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் சற்று நேரம் ஜெபிப்போமாக.
Blessed Lord, thy word is truth.
Amen.
And we're thankful for men who handle it fearless as they give it out to the people.
ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையே சத்தியமாயிருக்கிறது. இந்த வார்த்தையை கையாண்டு பயமின்றி அது ஜனங்களுக்கு அளிக்கிற மனிதருக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம்.
And as we open up the Bible tonight or turn back its pages, may the blessed Holy Ghost come and open the word of understanding to us. Through Jesus Christ, we ask it. Amen.
இன்றிரவு நாங்கள் இந்த வேதாகமத்தை திறக்கையில் அல்லது அதனுடைய பக்கங்களை திருப்புகையில் ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்து வார்த்தையின் புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு திறந்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் இதை கேட்கிறோம். ஆமேன்.
This great night that we are celebrating of the crucifixion of our blessed Lord, I wish to read tonight from his own precious lips the words that he has had written in his book.
இது நம்முடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தரின் சிலுவை ஏற்றத்தை நாம் நினைவுகூர்ந்து கொண்டிருக்கும் மகத்தான இரவாகும். நாம் அவருடைய சொந்த விலையேறப்பெற்ற உதடுகளிலிருந்து உரைக்கப்பட்டு அவருடைய புஸ்தகத்திலே அவர் எழுதியுள்ள வார்த்தைகளை இன்றிரவு வாசிக்க விரும்புகிறேன்.
In St. Matthew's, the 4th chapter, we in the 47th and 48th verse we read this.
பரிசுத்த மத்தேயு 4 அதிகாரத்தில் நாம் 47 மற்றும் 48 வசனங்களை நாம் இதை வாசிப்போம்.
And if you salute your brethren only, what do you more than others? Do not even the publicans so? But be ye therefore perfect, even as your Father which is in heaven is perfect.
உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள்.
And tonight we gave out that we were going to speak on the subject of perfection.
இன்றிரவு நாம் பரிபூரணம் என்ற பொருளின் பேரில் பேசப்போவதாக நாம் கூறியிருந்தோம்.
That seems like a very strange text to take for the night of the crucifixion of our Lord.
இப்பொழுது நாம் அதிரமுடைய கர்த்தரின் சிலுவையேற்ற இரவிற்கான மிக வினோதமான ஒரு பாடப்பொருளை போன்று தென்படுகிறது.
But today perhaps you've been listening to the radio and hear the different messages and the messengers how they presented that great awful day when our Lord died for the sins of the world.
ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வானொலியிலே இந்த உலகத்தின் பாவங்களுக்காக நம்முடைய கர்த்தர் மரித்த இந்த பயங்கரமான நாளை குறித்து அநேக செய்தியாளர்கள் வித்தியாசமான பிரசங்கங்களை எப்படி அளித்தனர் என்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம்.
So I have chosen tonight to go around a different way to get to it. So it would be a little different and might refresh you a little. May the blessed Holy Spirit inspire the word now as we take the effort to bring it.
எனவே நான் இதை புரிய வைக்க ஒரு வித்தியாசமான வழியை இன்றிரவு தெரிந்துள்ளேன். இது சற்று வித்தியாசமானதாயும் மற்றும் உங்களுக்கு கொஞ்சம் புத்துணர்வு ஊட்டுகிறதாயும் இருக்கும். மேலும் நாம் இதை விளக்கிக் கூற முயற்சிக்கும் போது ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பொழுது வார்த்தையை ஊக்குவிப்பாராக.
God requires perfection. We want to bear that in mind, that there's nothing just part way can go in the presence of God. It must be perfect. Our worship, everything.
தேவன் பரிபூரணத்தை கேட்கிறார். ஆகவே குறைவுள்ளது எதுவுமே தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக செல்ல முடியாது என்பதை நாம் சிந்தையில் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனையும் ஒவ்வொரு காரியமும் அது பரிபூரணமாயிருக்க வேண்டும்.
Now in the Garden of Eden, God had Adam and Eve in the garden, and they sinned and transgressed the laws of God by sinning, disobedience.
இப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் வைத்திருந்தார். அவர்கள் பாவத்தினாலே, கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை மீறி பாவம் செய்தனர்.
And when transgression comes, disobedience is the transgression of the law.
ஆகையால் மீறுதல் உண்டான போது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே கீழ்ப்படியாமையாயிருக்கிறது.
And the law of God, Him being holy, just unadulterated holy, therefore no spot of unholiness can ever stand in His presence.
தேவனுடைய பிரமாணம் அவர் பரிசுத்தராயிருக்கிறபடியால் அதுவும் கலப்படமற்ற பரிசுத்தமாய் உள்ளது. ஆகையால் ஒரு துளி அசுத்தம் கூட அவருடைய பிரசன்னத்தில் நிற்க முடியாது என்பது தேவனுடைய நியாயப்பிரமாணமாயிருக்கிறது.
So if sin came in the world by transgression, then sin must be dealt with before the sinner can ever stand in the presence of God.
எனவே மீறுதலினாலே பாவமானது இவ்வுலகத்திற்குள் வந்திருக்குமானால் பாவியானவன் தேவனுடைய சமூகத்திற்குள் மறுபடியும் அது நிற்பதற்கு முன் பாவமானது முதலாவது தீர்க்கப்பட வேண்டும்.
Now, if there is no law, then there is no justice. But law requires, or justice requires a law. And the law, when it is called on, it projects justice.
இப்பொழுது நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் அப்பொழுது நீதி என்ற ஒன்று இருக்காது. ஆனால் நியாயப்பிரமாணம் தேவைப்பட்டது, அல்லது நீதிக்கு ஒரு நியாயப்பிரமாணம் தேவையாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் அது அழைக்கப்படும் போது அது நீதியை செயல்படுத்துகிறது.
Now by the law no flesh is saved. Now the law cannot save us. The law was just the thing that put us in jail. But it has no redeeming power.
இப்பொழுது நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவரும் ரட்சிக்கப்படுவதில்லை. இப்பொழுது நியாயப்பிரமாணமானது நம்மை ரட்சிக்க முடியாது. நியாயப்பிரமாணமானது நம்மை சிறைக்குள் வைக்கிற காரியமாக மாத்திரமே இருக்கிறதே என்று நம்மை மீட்கக்கூடிய வல்லமை அதற்கு இல்லை.
Showed us that we were sinners and condemned us. That's what law is to do. It's to bring condemnation or to show you where your mistake is. So the law in itself could not save. It could only prosecute.
நாம் பாவிகளாய் இருந்தோம் என்றும் அது நம்மை ஆக்கிரைக்குட்படுத்தியது என்பதை மாத்திரமே நியாயப்பிரமாணம் நமக்கு காண்பித்தது. அதைத்தான் நியாயப்பிரமாணம் செய்ய வேண்டியதாய் உள்ளது. அது தீர்ப்பை கொண்டு வருகிறதாய் அல்லது உங்களுடைய தவறு எங்கே என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறதாய் உள்ளது. ஆகையால் நியாயப்பிரமாணம் தானே ரட்சிக்க முடியாது. அதனால் குற்றப்படுத்த மாத்திரமே முடியும்.
And God being holy and just, he had to have a prosecution. He had to prosecute the sinner because he had overstepped the boundaries of grace and had become a law-breaking citizen. Then he must be dealt with.
தேவன் பரிசுத்தராயும் நீதிபரராயும் இருக்கிறதினாலே அவர் ஒரு வழக்கினை உடையவராய் இருக்க வேண்டியிருந்தது. அவர் பாவியை குற்றம் சாட்ட வேண்டியதாயிருந்தது. ஏனெனில் அவன் கிருபையின் எல்லைகளை தாண்டிவிட்டான், சட்டத்தை மீறுகிற ஒரு பிரஜையாக மாறினான். அப்படியென்றால் அவன் நியாயந்திருக்கப்பட வேண்டும்.
And every law has a penalty. For the penalty of transgressing God's law is death.
ஒவ்வொரு சட்டமும் ஒரு தண்டனையை கொண்டதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனுக்கு மரணமே தண்டனையாயிருக்கிறது.
And it had to project death to the human race. And all of the human race is under the penalty of this law.
ஆகையால் அது மானிட வர்க்கத்திற்கு மரணத்தை கொண்டு வருகிற வேண்டியதாயிருந்தது. மானிட வர்க்கம் முழுவதுமே இந்த நியாயப்பிரமாணத்தின் தண்டனையின் கீழ் இருந்தன.
Now, when Adam and Eve had sinned, there was no way, no other remedy that they could ever stand in the presence of God again except this sin be dealt with.
இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்திருந்தபோது அவர்களுக்கு வழியே இல்லாதிருந்தது. இந்த பாவம் தீர்த்து வைக்கப்படுவதை தவிர அவர்கள் மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்க வேறெந்த தீர்வும் இல்லாதிருந்தது.
And no man can commit a sin of any type, no matter how little or how big, that individual sin has to be dealt with before the one who committed it can ever stand in the presence of the holy God.
எந்தவிதமான ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்திருந்தாலும் பரவாயில்லை. அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. பாவம் செய்த ஒருவர் பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்பதற்கு முன்னர் அந்த தனிப்பட்ட பாவமானது நிவர்த்தியாக்கப்பட வேண்டும்.
So therefore, when Adam and Eve had sinned and had transgressed the law, they were subjects of death. And the law had to be executed. Therefore, it put all the human race under the penalty of death.
ஆகையால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து நியாயப்பிரமாணத்தை மீறின போது அவர்கள் மரணத்துக்குட்பட்டவர்களாக இருந்தனர். அங்கே நியாயப்பிரமாணமானது நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருந்தது. ஆகையால் அது மானிட வர்க்கம் முழுவதையும் மரண தண்டனைக்குள்ளாக்கிவிட்டது.
Now if we can only settle down for a few moments now in our thinking and look at this great picture and remember that every person here is included in this.
இப்பொழுது நாம் மாத்திரம் ஒரு சில நிமிடங்கள் இப்பொழுது நம்முடைய சிந்தையில் இந்த மகத்தான காட்சியை நோக்கி பார்த்து பதித்துக் கொள்ள முடிந்தால் இப்பொழுது இங்குள்ள ஒவ்வொரு நபரும் இந்த நிலைக்குள்ளாகவே இருக்கிறதை நினைவில் கொள்வோம்.
Every man and woman, child is included in the penalty of death by the transgression of the head of the human race, Adam. By his transgression, every one of us fell victim to sin.
ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரீயும் குழந்தையும் மானிட வர்க்கத்தின் தலைவனாகிய ஆதாமின் மீறுதலினாலே ஒவ்வொருவரும் மரண தண்டனைக்குட்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆதாம் அவனுடைய மீறுதலினாலே நாம் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு பலியானோம்.
And sin must be dealt with. And so God in his great infancy and his great love, the law was to separate the sinner from his maker.
பாவமானது தீர்த்து வைக்கப்பட வேண்டும். ஆகையால் தேவன் தம்முடைய மகத்தான எல்லையற்ற மற்றும் தம்முடைய மகத்தான அன்பில் நியாயப்பிரமாணம் ஒரு பாவியை அவனுடைய சிருஷ்டிகளிடமிருந்து பிரிப்பதாயிருந்தது.
Then he became annihilated and totally annihilated. There would be no way for him to ever come back unless that sin was dealt with.
அதன் பின் அவன் நிர்மூலமாக்கப்பட்டு முற்றிலும் நிர்மூலமாக்கப்படுகிறான். அவனுடைய பாவமானது தீர்த்து வைக்கப்பட்டாலொழிய அவன் திரும்பி வருவதற்கு எந்த வழியுமே இருக்காது.
And it would be very easy then to believe in a total annihilation of the sinner at the end. For he is completely forever separated from the presence of God.
ஒரு பாவி முடிவிலே முற்றிலும் நிர்மூலமாக்கப்படுதலை நம்புவது மிகவும் சுலபமான காரியமாயிருக்கும். ஏனெனில் அவன் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து என்றென்றுமாய் பிரிக்கப்பட்டு விடுகிறான்.
Now notice this sin and how God being just and he could do nothing else but be just, for he is the resource of all justice. Then there would be nothing else for him to do but to place the penalty for this transgression.
இப்பொழுது இந்த பாவத்தை கவனியுங்கள். தேவன் நீதிபரராய் இருக்கிறதினாலே அவர் நீதியை செய்வதை தவிர வேறொன்றையும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவரே எல்லா நீதிக்கும் ஆதாரமாயிருக்கிறார். ஆகையால் அவரால் இந்த மீறுதலுக்காக தண்டனையை அளிப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாதாயிருந்தது.
And the penalty was death. For he said, the day you eat thereof, that day thou shalt surely die.
மேலும் அந்த தண்டனை மரணமாயிருந்தது. ஏனென்றால் அவர் அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று கூறினார்.
Now it's a dark picture we have here. But then if we go back just a little further and find out the very attributes of God, the Bible plainly tells us that God is love. But yet being love, he has to be just.
இப்பொழுது இது ஒரு இருண்ட காட்சியாய் இங்கே நமக்கு உள்ளது. ஆனால் அதன் பிறகு நாம் சற்று பின்னோக்கி சென்று பார்ப்போமானால் தேவனுடைய தன்மைகளை கண்டறியலாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. ஆனால் அதே சமயத்தில் அவர் அன்பாக இருக்கிறபடியால் அவர் நீதியாயிருக்க வேண்டியுள்ளது.
So love does not mean just the thing that can be petted and played with. Love is the justice of God.
ஆகையால் நாம் மிகவும் பிரியப்பட்டு விளையாடுகிற ஒரு காரியத்தை அன்பு பொருட்படுத்துகிறதில்லை. அன்பு தேவனுடைய நீதியாயிருக்கிறது.
Now when God seen that his children had transgressed his law and that they must die the death, then sovereign love stepped in to make a way.
இப்பொழுது தம்முடைய பிள்ளைகள் அவருடைய நியாயப்பிரமாணத்தை மீறி இருந்தார்கள் என்பதையும் அவர்கள் மரணத்துக்கு எதுவாய் மறிக்க வேண்டும் என்பதையும் தேவன் கண்டபோது ராஜாதிபத்திய அன்பானது ஒரு வழியை உண்டு பண்ணும்படி அப்பொழுது அடியெடுத்து வைத்தது.
For God seeing that these children was to be absolutely, totally annihilated from his presence. There was nothing else to be done. For they had transgressed his law and the penalty of his law was death.
ஏனெனில் இந்த பிள்ளைகள் முற்றிலுமாக அவருடைய சமூகத்திலிருந்து முற்றிலுமாக பிரிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தார்கள் என்பதை தேவன் கண்டார். அவர்கள் அவருடைய நியாயப்பிரமாணத்தை மீறியிருந்தபடியினால் அவருடைய நியாயப்பிரமாணத்தின் தண்டனை மரணமாயிருந்தபடியால் வேறொன்றுமே செய்யப்பட முடியாதாயிருந்தது.
And then love of God went out for His subjects, and when divine love is projected, sovereign grace produces the object of the love.
அப்பொழுது தேவனுடைய அன்பானது அவருடைய பிரஜைகளுக்காக புறப்பட்டு சென்றது. அங்கே தெய்வீக அன்பு வெளிப்பட்ட போது ராஜாதிபத்திய கிருபையானது அன்பின் பொருளை உருவாக்குகிறது.
And God by foreknowledge, when He loved His race so well, yet with the penalty, He caused the substitutionary death to take place in the Garden of Eden.
தேவன் தம்முடைய முன்னறிதலினாலே தம்முடைய வர்க்கத்தை அதிகமாக நேசித்த போது, அதே சமயத்தில் தண்டனையுடன் அவர் ஏதேன் தோட்டத்தில் மரணத்துக்கு பதிலாக வேறொன்றின் மரணத்தை ஏற்பாடு செய்தார்.
That was, He substituted an innocent creature, a little lamb that knowed no sin.
அது அவர் ஒரு குற்றமற்ற சிருஷ்டியை, பாவம் அறியாத ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை பதிலீடாக்கினதாயிருந்தது.
And it went for a substitute to work and to die in the stead of the guilty sinner. And it was a lamb slain to hold the life of his subjects.
அது ஒரு மாற்றீடாக குற்றமுள்ள பாவிக்கு பதிலாக மரிக்கும்படி கிரியை செய்ய சென்றது. அது அவருடைய பிரஜைகளின் ஜீவனை அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி காத்ததாயிருந்தது.
All through the Old Testament, they offered the blood of lambs and goats, sheep, bulls, and heifers, a substitutionary death.
பழைய ஏற்பாடு முழுவதும் அவர்கள் ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், காளைகள் மற்றும் கிடாரிகளின் ரத்தத்தை ஒரு மாற்று மரணத்திற்காக பலியாக செலுத்தினார்கள்.
But all in the great economy of God, there was back in His mind the real object coming, which would be them were shadows of the real object that was to come.
ஆனால் தேவனுடைய மகத்தான திட்டத்தில் உள்ள யாவுமே வரப்போகிற அந்த அசலானது அவருடைய சிந்தையில் அங்கே முன்னமே இருந்தது. அது இருக்கும், அவைகள் வரப்போகிற அந்த அசலானவற்றின் நிழல்களாயிருந்தன.
And the real object was to come was His only begotten Son. All the lambs that died was only a shadow.
வரவேண்டியிருந்த அந்த அசலானது அவருடைய ஒரே பேரான குமாரனாயிருந்தது. மரித்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் ஒரு நிழலாய் மாத்திரமே இருந்தன.
And a shadow is only the negative side of an object. And they only spoke of Calvary coming.
ஒரு நிழல் என்பது ஒரு பொருளின் எதிர்மறை பக்கமாக இருக்கிறது. அவை வரப்போகிற கல்வாரியை குறித்தே பேசின.
Now, for a picture of this, let's turn in our Bibles to the book of Hebrews and pick up here what Paul, the great apostle, speaking, trying to separate these things for us. In the 10th chapter of the book of Hebrews, we read this.
இப்பொழுது இதை குறித்த ஒரு காட்சிக்காக நம்முடைய வேதாகமங்களில் எபிரேயரின் புத்தகத்திற்கு திருப்பி இங்கே பவுல் அந்த மகத்தான அப்போஸ்தலன் நமக்காக இந்த காரியங்களை வேறுபிரிக்கும்படி என்ன பேசுகிறார் என்பதை எடுத்துக்கொள்வோம். எபிரேயரின் புத்தகம் 10 அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம்.
And I just love the Word. Amen. The Word is the truth.
Amen.
And I like to read it before my congregation because I know that in the judgment I'll stand with them. Amen. Now I've got to give an account.
நான் வார்த்தையை நேசிக்கிறேனே, வார்த்தையே சத்தியமாக இருக்கிறது. நான் அதை என் சபையோருக்கு முன்பாக வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் நியாயத்தீர்ப்பில் அவர்களோடு நிற்பேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாயிருக்கிறேன்.
So if I bring it from the Word, then I'll not be guilty because it's the Word and God's responsible for His Word.
ஆகையால் நான் அதை வார்த்தையிலிருந்து கொண்டு வருவேனானால் அப்பொழுது நான் குற்றவாளியாக இருக்க மாட்டேன். ஏனென்றால் அது வார்த்தையாயிருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தைக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார்.
We see so much today of evangelists and so forth, building up around personalities. it's a disgraceful thing.
இன்றைக்கு சுவிசேஷகர்களும் மற்றவர்களும் தங்களுக்கு தனித்தன்மையை சுற்றிலும் உருவாக்கிக் கொள்வதை நாம் மிக அதிகமாக காண்கிறோம். ஓ, அது ஒரு மிகவும் அவமானகரமான காரியமாய் உள்ளது.
And we find out in going into churches, we go into church and you find a certain pastor, he's got some little peculiar act about him, some little emotion. If you don't notice, the entire congregation will take that spirit.
நாம் சபைக்குள் செல்லும்போது நாம் கண்டறிகிறோம், நாம் சபைக்குள் செல்லும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட போதகர், அவர் தன்னை குறித்து சற்று விசித்திரமான செய்தியை சிறிது உணர்ச்சி வசப்படுதலை உடையவராயிருப்பதை காண்கிறீர்கள். நீங்கள் கவனிக்கவில்லை எனில் முழு சபையோரையுமே அந்த ஆவி பிடித்துக் கொள்ளும்.
If he's just a little emotional or jerks his head or some little odd thing, well, the whole church will take on to that.
அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுதலை உடையவராயிருந்தால், அல்லது அவருடைய தலையை துலுக்கினால், அல்லது ஏதாவது சிறு வினோதமான காரியத்தை செய்தால் பாருங்கள், அப்பொழுது முழு சபையுமே அந்த காரியத்தை செய்யும்.
And we've got today in our modern churches the word, it's sensations and little things like that, and it's got such a confusion.
இன்றைக்கு நம்முடைய நவீன சபைகளில் அங்கே உணர்ச்சி வசப்படுதல்களையும் அதை போன்ற சிறு காரியங்களையும் நாம் பெற்றுள்ளோம். அது அப்பேற்பட்ட ஒரு குழப்பத்தை பெற்றுள்ளது.
But oh my beloved brethren, if there ever was a time that we ought to be on the word, it's today.
ஆனாலோ என் அன்பார்ந்த சகோதரரே, நாம் வார்த்தையின் மேல் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நேரம் எப்போதாவது இருந்திருக்குமானால் அது இன்றைக்கு.
You see, I would hate to stand at the judgment and know that I had some little faculty, something of a little peculiar revelation and misled people.
நீங்கள் பாருங்கள், நான் ஏதோ ஒரு சிறு நிலையற்ற ஒரு காரியத்தை குறித்த விசித்திரமான வெளிப்பாட்டை உடையவனாயிருந்து ஜனங்களை தவறாக வழிநடத்தினேன் என்று அறிந்து நியாயத்தீர்ப்பில் நான் நிற்பதை வெறுக்கிறேன்.
I don't want them to have my spirit on my action, but I want them to have God's spirit by God's word that produces truth.
என்னுடைய செய்கையின் பேரிலான என்னுடைய ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறதில்லை. ஆனால் சத்தியத்தை தோற்றுவிக்கிற தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன்.
So on this great occasion tonight, I would like to read from God's eternal word. Now we realize that the law existed for many years. But the law could never take away sin.
ஆகையால் இன்றிரவு இந்த மகத்தான வேளையில் நான் தேவனுடைய நித்திய வார்த்தையிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுதும் நியாயப்பிரமாணம் பல வருடங்களாக இருந்து வந்தது என்பதை நாம் தெளிவாக உணர்கிறோம். ஆனாலும் நியாயப்பிரமாணத்தினால் பாவத்தை எடுத்து போட முடியவில்லை.
As I have said in the past, it was just a jailhouse. It was the great detective that told you what you had done but had no remedy to deliver you.
நான் முன்பு கூறியுள்ளபடி அது வெறுமன ஒரு சிறைச்சாலையாக இருந்தது. அது நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை கூறின பெரிய துப்பறிவாய் இருந்தது. ஆனால் உங்களை விடுவிக்க எந்த தீர்வும் இல்லாததாயிருந்தது.
It put you in the pawn shop, but there was no redeemer to take you out with it. It only imprisoned you to let you know that you was a sinner. But now notice in Hebrews the 10th chapter as we read.
அது உங்களை அடகுக் கடையிலே வைத்தது. ஆனால் உங்களை வெளியே எடுக்க அதனோடு எந்த மீட்பரும் இல்லாததாக இருந்தது. அது உங்களை சிறையிலிட்டு நீங்கள் ஒரு பாவியாய் இருந்தீர்கள் என்பதை மாத்திரமே நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறது. ஆனால் இப்பொழுது எபிரேயர் 10 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது கவனியுங்கள்.
For the law having a shadow of good things to come, and not the very image. Remember, it was a shadow of an image to come.
இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் நினைவில் கொள்ளுங்கள், அது வரப்போகிற சாயலின் ஒரு நிழலாயிருந்தது.
A shadow only introduces that there is a image making the shadow. A shadow of the things to come and not the very image.
ஒரு நிழலை உருவாக்குகிற ஒரு சாயல் உள்ளது என்பதை மாத்திரமே ஒரு நிழல் அறிமுகப்படுத்துகிறது. வரப்போகிற காரியங்களின் ஒரு நிழலாய் பொருளாயிராமல்
Notice all the things, the very image of the things can never with those sacrifices which were offered continually make the comer unto perfect.
கவனியுங்கள், காரியங்களின் வரப்போகிற நன்மைகளின் பொருளாகிராமல் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவரை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது.
Now, God in the beginning required perfection.
Amen.
Jesus, when he came to earth, said, "Be ye perfect, like God in heaven is perfect."
இப்பொழுது தேவனுக்கு ஆதியிலே பரிபூரணம் தேவைப்பட்டது. இயேசு அவர் பூமிக்கு வந்தபோது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்றார்.
And the law having a shadow of things to come could never make the worshipper perfect. You get the picture?
நியாயப்பிரமாணமானது வரப்போகிற காரியங்களின் ஒரு நிழலாய் இருப்பதினால் ஒருபோதும் ஆராதனை செய்கிறவனை பரிபூர்ணப்படுத்த முடியவில்லை. உங்களுக்கு அந்த காட்சி புரிகிறதா?
Now, let's go again so you'll be sure not to miss it. God requires perfect holiness.
Amen.
No one can stand in his image with one little speck of sin. Jesus witnessed the same and said, "Be perfect just like God in heaven is perfect."
இப்பொழுது நீங்கள் அதை நிச்சயமாகவே தவறுபடாதபடிக்கு நாம் அதை மீண்டும் பார்க்கலாம். தேவனுக்கு பரிபூர்ண பரிசுத்தம் தேவைப்படுகிறது. எவருமே பாவத்தின் ஒரு சிறு துணுக்கோடு அவருடைய சாயலில் நிற்க முடியாது. இயேசுவும் அதையே சாட்சி பகர்ந்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்றார்.
And the Bible said that the law could never with its sacrifices make the comer perfect. Then the law could not perfect anything. It was only a pointer.
வேதம் நியாயப்பிரமாணம் அதனுடைய பலிகளினால் செலுத்த வருகிறவனை ஒருபோதும் பரிபூர்ணப்படுத்த முடியவில்லை என்றே கூறியுள்ளது. அப்படியென்றால் நியாயப்பிரமாணத்தினால் எதையுமே பரிபூர்ணப்படுத்த முடியாது. அது வெறும் சுட்டி காட்டுகிறதாக மாத்திரமே இருந்தது.
These sacrifices made every year could never make the worshipper perfect. So therefore no one under the law or keeping of laws or under the shadows could be perfect.
ஆகையால் ஒவ்வொரு வருடமும் செலுத்தப்பட்ட இந்த பலிகளினாலே ஆராதனை செய்கிறவனை ஒருபோதும் பரிபூர்ணப்படுத்த முடியாமற் போனது. ஆகையால் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிற எவனும் அல்லது நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறவனும் அல்லது நிழல்களுக்கு கீழாக இருந்தவனும் பரிபூர்ணமாக முடியவில்லை.
For second verse, then would they not have ceased to be offered?
அப்படியென்றால் இரண்டாவது வசனம், அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா?
If there is anything that I can do to make myself perfect in the presence of God, then Christ did not have to die for me.
தேவனுடைய பிரசன்னத்திலே என்னை நானே பரிபூரணமாக்கிக் கொள்ள ஏதாவது ஒன்றை என்னால் செய்யக்கூடுமானால் அப்பொழுது கிறிஸ்து எனக்காக மரித்திருக்க வேண்டியதில்லை.
If there's one thing that you can do that would merit anything in the presence of God, then Christ died in vain.
நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு தகுதி பெறும்படி உங்களால் ஏதாவது ஒன்றை செய்ய முடிந்ததேயானால் அப்பொழுது கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும்.
No law keeping, no legalistic ideas of yours, none of your own holiness.
நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதினாலும் அல்ல, அல்லது உங்களுடைய சட்டப்பூர்வமான கருத்துக்களினாலும் அல்ல, அல்லது உங்களுடைய சொந்த பரிசுத்தினாலும் அல்ல.
No things that you could quit doing, quit lying, quit stealing, quit smoking tobacco, quit going to the picture shows, still you are lost. Nothing can do it.
அல்லது நீங்கள் செய்கிற காரியங்களை விட்டுவிட முடிகிறதுனாலும் அல்ல, நீங்கள் பொய்யுரைப்பதை விட்டுவிடுகிறதுனாலும் அல்ல, களவு செய்வதை விட்டுவிடுவதனாலும் அல்ல, புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவதனாலும் அல்ல, திரைப்பட காட்சிகளுக்கு செல்வதை விட்டுவிடுவதனால் அல்ல. நீங்கள் இதையெல்லாம் விட்டும் இன்னமும் இழக்கப்பட்டவர்களாகவே இருக்கின்றீர்கள். எந்த காரியமும் அதை செய்திட முடியாதே.
Joining churches, rituals, ceremonies, baptisms, orders of the church, reading of creeds, saying of prayers, all those things would count nothing. You are lost.
சபைகளை சேர்ந்து கொள்ளுதல், சடங்குகள், விழாக்கள், ஸ்நானங்கள், சபையின் ஒழுங்குகள், கோட்பாடுகளை வாசித்தல், ஜபங்களை கூறுதல், அந்த காரியங்கள் யாவும் ஒரு பொருட்டாக எண்ணப்பட மாட்டாது. நீங்கள் இழக்கப்பட்டவராகவே இருக்கின்றீர்களே.
Not one thing can you do in yourself, for you are a sinner under condemnation.
நீங்களாகவே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆக்கிரை தீர்ப்புக்குட்பட்ட ஒரு பாவியாக இருக்கிறீர்கள்.
And there's not no way within yourself or any creed or any thing that you could do or think of yourself that could merit one thing in the presence Amen. Of God. Amen. Because you are a sinner to start with.
உங்களுக்குள்ளாக எந்த ஒரு வழியுமே இல்லை, அல்லது எந்த கோட்பாடோ, அல்லது நீங்கள் செய்யக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய வழி ஒன்றுமே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நீங்களாகவே ஒரு காரியத்தில் தகுதியை பெறக்கூடிய வழியே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் துவக்கத்திலேயே ஒரு பாவியாயிருக்கிறீர்கள்.
And the Bible declares that we were all born in sin, shaped in iniquity. Come to the world speaking lies. And God could not take one man to die for the other. Because one is just as guilty as the other.
Amen. நாம் யாவரும் பாவத்திலே பிறந்து அக்கிரமத்திலே உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் இந்த உலகத்திலே வந்தோம் என்று வேதாகமம் அறிவிக்கிறது. ஒரு மனிதன் இன்னொருவனுக்காக மரிப்பதை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவனும் இவனைப் போலவே குற்றவாளியாய் இருக்கிறான்.
In the presence of God, the archbishop born in this world was as guilty as the lowest barfly in the city.
Amen.
One cannot atone for the other.
இந்த பட்டணத்திலே மிகவும் கீர்த்தனமான குடிகாரன் எப்படி தேவனுடைய சமூகத்தில் குற்றவாளியாய் இருக்கிறானோ, அதுபோலவே இந்த உலகத்தில் பிறந்த பேராயிரும் இருக்கிறார். ஆகையால் ஒருவன் இன்னொருவனுக்காக பரிகாரம் செய்ய முடியாது.
Therefore he took an innocent life of an animal, a little lamb. And under the Old Testament the law was when a man sinned, he brought the lamb to the altar.
ஆகையால் அவர் ஒரு குற்றமற்ற ஒரு மிருகத்தின், ஒரு செம்மறியாட்டுக்குட்டியின் ஜீவனை எடுத்துக்கொண்டார். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் பாவம் செய்த போது அவன் ஒரு செம்மறியாட்டு குட்டியை பலிபீடத்தண்டை கொண்டு வந்தான்.
Say if he transgressed any of the commandments, he brought the lamb and he laid it on the altar. He laid his hands up on the lamb and he confessed his sins that he was wrong. And know that he was guilty.
அவன் ஏதாவது ஒரு கட்டளையை மீறி இருப்பானால் அவன் செம்மறியாட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் வைத்து அவன் தன்னுடைய கைகளை அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் வைத்து தான் தவறாயிருந்தான் என்றும் அவன் ஒரு குற்றவாளியாய் இருந்தான் என்றும் அறிந்தவனாய் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தான்.
The law required death. And he brought the lamb in his stead. And when the throat of the little animal was cut and it began to kick its little feet and bleeding.
நியாயப்பிரமாணத்திற்கு மரணம் தேவைப்பட்டது. ஆகவே அவன் தனக்கு பதிலாக ஒரு செம்மறியாட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். அந்த சிறு மிருகத்தின் தொண்டை வெட்டப்பட்ட போது அது தன்னுடைய சிறு கால்களை உதைத்து கதற ஆரம்பிக்கும்.
If you ever seen a lamb slaughtered, what a pitiful cry.
நீங்கள் எப்பொழுதாவது ஒரு செம்மறியாட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறதை பார்த்திருப்பீர்களானால் அது என்ன ஒரு பரிதாபமான கதறலாயிருக்குமே.
The poor little fellow trying to bleat and his little jugular veins cut, and as he kicks and quivers, and as he straightens out, then quivers again and bleats, and the blood gushes. It bathes his little wool and the worshipper's hands.
அந்த பரிதாபமான பிராணி கதற முயற்சிக்க அதனுடைய கழுத்து நரம்பு வெட்டப்பட்டிருக்கும். அது உதைத்துக் கொண்டே துடிக்கிறது. பின்னர் அது விரைக்க ஆரம்பிக்கும் போது அப்பொழுது மீண்டுமாய் துடித்து கதறுகிறது. அப்போது ரத்தமானது பீரிட்டு அது அதனுடைய சிறிய ரோமத்தையும் ஆராதனை செய்கிறவனின் கைகளையும் நனைத்து விடுகிறது.
And as the worshipper, realizing for committing adultery, for lying, stealing, whatever his guilt was, or even evil thinking, whatever it was, in the least shadow, he was guilty. Because it was his nature.
அந்த ஆராதனை செய்கிறவன் தான் செய்த விபச்சாரத்திற்காகவும் பொய்யுரைத்தலுக்காகவும் திருடினதற்காகவும் அவனுடைய குற்றம் என்னவா இருந்தாலும் அல்லது பொல்லாத சிந்தனைக்காகவும் கூட அது எவ்வளவு சிறிய நிழலாட்டமான காரியமாயிருந்தாலும் அவன் குற்றவாளியாய் இருந்தான் என்று அதை உணர்ந்து கொள்கிறான். ஏனெனில் அது அவனுடைய இயல்பான தன்மையாய் உள்ளது.
He was a guilty person, not maybe by desire, but by nature he was guilty. And he had to recognize that this innocent little lamb died in his place. And he felt sorry for the little thing.
அவன் ஒரு குற்றமுள்ள நபராய் இருந்தான். அவன் குற்றவாளியாய் இருப்பது அவனுடைய வாஞ்சையினால் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் இயல்பாகவே குற்றவாளியாய் இருக்கிறான். எனவே இந்த சிறிய குற்றமற்ற செம்மறியாட்டுக்குட்டி தன்னுடைய ஸ்தானத்தில் மரித்தது என்பதை அவன் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாய் இருந்தது. அவன் அந்த சிறிய ஜீவனுக்காக மனம் வருந்தினான்.
But the man, as soon as the lamb finally died, with the blood of the lamb upon his hands, he walked from the building with the same desire in his heart that he had at the beginning.
ஆனால் அந்த மனிதனோ அந்த செம்மறியாட்டுக்குட்டியானது கடைசியாக மரித்தவுடனே அவனுடைய கரங்களிலே அந்த செம்மறியாட்டுக்குட்டியின் ரத்தத்தோடு அவனுடைய இதயத்திலே அவன் முதலில் கொண்டிருந்த அதே வாஞ்சையோடு அந்த கட்டடத்தை விட்டு நடந்து செல்கிறான்.
Why? Because the life that was in the little lamb, life lays in the blood. Your life is in your blood. We know that.
ஏனென்றால் அந்த சிறு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் இருந்த ஜீவனானது ஜீவன் ரத்தத்தில் உள்ளது. உங்களுடைய ஜீவனும் உங்களுடைய ரத்தத்தில் தான் உள்ளது. நாம் அதை அறிந்திருக்கிறோம்.
And the life in the blood of the lamb was animal life. Therefore, when its little corpuscles were broken and the life went out of the animal, it could not come back to the worshipper because the worshipper was a human being.
ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்குள் இருந்த ஜீவன் அது மிருகத்தின் ஜீவனாயுள்ளது. ஆகையால் அதனுடைய சிறு இரத்த அணுக்கள் உடைக்கப்பட்டு அந்த மிருகத்தில் இருந்த ஜீவனானது பிரிந்து சென்ற போது அது அந்த ஆராதனை செய்கிறவனிடம் திரும்பி வர முடியவில்லை. ஏனென்றால் ஆராதனை செய்கிறவன் ஒரு மனிதனாயிருக்கிறான்.
The blood made a covering, but it could not perfectly atone. For the man left the building with the same desire to sin as he had in the first place.
ரத்தமானது ஒரு மூடுதலை செய்தது. ஆனால் அதனால் முழுமையான பரிகாரத்தை செய்ய முடியவில்லை. ஏனெனில் அந்த மனிதன் முதலில் அவன் கொண்டிருந்த பாவம் செய்ய கொண்டிருந்த அதே வாஞ்சையோடு கட்டடத்தை விட்டு கடந்து சென்றான்.
But doing this, he was looking forward to a time when there would be a perfect lamb come. And he did it on the burnt offering because it was the only way he knew about.
ஆனால் இதை செய்கிறதினாலே அவன் வரப்போகிற ஒரு பரிபூர்ணமான செம்மறியாட்டு குட்டியின் ஒரு நேரத்தையே எதிர்நோக்கி கொண்டிருந்தான். அவன் இதை தகரபலியின் பேரில் செலுத்தினான். ஏனென்றால் அதை குறித்து அவன் அறிந்திருந்த ஒரே வழியாக அது இருந்தது.
So you see, when the blood was pouring and the life went from the animal, it could not come back to the man. For one was animal, one was man. An innocent animal to a guilty man.
ஆகையால் நீங்கள் பாருங்கள், இரத்தமானது கொட்டிக்கொண்டிருக்கும் போது, அந்த மிருகத்தினிடமிருந்து ஜீவன் பிரிந்து சென்ற போது, அது மீண்டுமாய் மனிதனிடத்திற்கு திரும்பி வர முடியவில்லை. ஏனென்றால் ஒன்று மிருகமாயிருந்தது, ஒன்று மனிதனாயிருந்தது. ஒரு குற்றமுள்ள மனிதனுக்கு ஒரு குற்றமற்ற மிருகம்.
But oh, one day, some 2,000 years ago, the Lamb of God was born down in a little manger in Bethlehem and was led like a sheep to its slaughter.
ஆனால் ஓ, ஒரு நாளிலே சுமார் 2,000 வருடங்களுக்கு முன்பாக பெத்லகேமிலே தேவனுடைய ஆட்டுக்குட்டி ஒரு சிறிய முன்னணியிலே பிறந்து அடிக்கப்படுவதற்கு கொண்டு செல்லப்படும் ஆட்டுக்குட்டியை போல கொண்டு செல்லப்பட்டார்.
Some 1900 years ago this afternoon at 3 o'clock, he died the spotless blemish Lamb of God hung on Calvary's cross and died for every sinner.
Amen.
சுமார் 1900 வருடங்களுக்கு முன்பாக இந்த பிற்பகல் வேளையிலே 3 மணி அளவில் அவர் மரித்தார். கரையற்ற குற்றமற்ற தேவாட்டுக்குட்டியின் கல்வாரியின் சிலுவையிலே தொங்கி ஒவ்வொரு பாவிக்காகவும் மரித்தார்.
Now, when the worshipper comes to this lamb by faith, and this is a different type of lamb.
Amen.
It's not a lamb like the other.
இப்பொழுது ஆராதனை செய்கிறவன் இந்த ஆட்டுக்குட்டியிடம் விசுவாசத்தினாலே வரும்போதே அது வேறு விதமான ஒரு ஆட்டுக்குட்டியாய் உள்ளது. இது மற்ற ஆட்டுக்குட்டியை போல அல்ல.
No man can come to this lamb except God draws him first. You see God's sovereignty? Oh, I hope this soaks way down deep now.
தேவன் முதலாவதாக ஒருவனை எடுத்துக்கொள்ளாமல் எந்த ஒரு மனிதனும் எந்த ஆட்டுக்குட்டியினிடம் வர முடியாது. தேவனுடைய ராஜாதிபத்தியத்தை நீங்கள் பார்த்தீர்களா? ஓ, இது இப்பொழுது ஆழமாய் பதியும் என்று நான் நினைக்கிறேன்.
Look, God knowed he had sheep in this world. He knowed he was going to have people to be saved. And his love looked down and seen those who would be saved. Therefore, by foreknowledge, he predestinated a church to meet him yonder without spot or wrinkle.
கவனியுங்கள், தேவன் இந்த உலகத்தில் செம்மறியாடுகளை உடையவராய் இருந்தார் என்பதை அறிந்திருந்தார். அவர் ரட்சிக்கப்பட போகிற ஜனங்களை உடையவராய் இருக்கப் போவதை தாம் அறிந்திருந்தார். ஆகையால் ரட்சிக்கப்பட போகிறவர்களை அவருடைய அன்பு கீழ்நோக்கி பார்த்தது. ஆகையால் முன்னறிதலினாலே அக்கரையிலே அவரை சந்திக்கத்தக்க கரைதிரையற்ற ஒரு சபையை அவர் முன்குறித்தார்.
And if God required a church without spot or wrinkle, he had to have something to make it that way.
Amen.
He could not require it. His justice, his judgments could not let him ask such a thing if there wasn't a way to make it.
இப்பொழுது தேவனுக்கு கரைதிரையற்ற ஒரு சபை தேவைப்பட்டதானால் அதை அந்த விதமாக உருவாக்க அவர் ஏதோ ஒரு காரியத்தை உடையவராய் இருக்க வேண்டியதாக இருந்தது. அவரால் அதை கேட்க முடியாமலும் அதை உருவாக்கும்படியான ஒரு வழியும் இல்லாதிருந்திருந்தால் அவருடைய நீதியும் நியாய தீர்ப்புகளும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் கேட்க அனுமதித்திருக்க முடியாது.
And man cannot do it in himself.
Amen.
He's a total failure. God let him see that through the law, through the judges, and through all the Old Testament. He sent the prophets, he sent the righteous man. And they found out that every one failed.
மனிதனாலே அந்த காரியத்தை தானாகவே செய்ய முடியாது. அவரோ முற்றிலும் தோல்வியடைந்தவராயிருக்கிறான். அவனை நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் நியாயாதிபதிகளின் மூலமாகவும் மற்றும் பழைய ஏற்பாடு முழுவதினூடாகவும் அதை காணும்படி தேவன் அனுமதித்தார். அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர் நீதியுள்ள மனிதனை அனுப்பினார். ஒவ்வொருவரும் தோல்வியுற்றதை அவர்கள் கண்டறிந்தனர்.
So God, by His sovereign grace,
sent from the portals of glory his only begotten son
Amen.
To take our place
ஆகையால் தேவன் தம்முடைய ராஜாதிபத்திய கிருபையினாலே மகிமையின் நுழைவாயிலிருந்து நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள தம்முடைய ஒரே பேரன குமாரனை அனுப்பினார்.
Remember, if he had said for the Pope of Rome to take it, he could not have done it.
Amen.
If he had said for the Archbishop of Canterbury to do it, he could not have done it.
நினைவிருக்கட்டும், அவர் இந்த ஸ்தானத்தை எடுக்கும்படி ரோமில் உள்ள போப்பிடம் சொல்லி இருப்பாரானால் அவரால் அதை செய்திருக்க முடியாது. அவர் கேன்டர்பரியின் பேராயரிடம் இதை செய்ய சொல்லியிருந்தால் அவராலும் அதை செய்திருக்க முடியாது.
If he would have called on the most holy, reverend father or bishop of the world, he could not have done it. He had been just as far rejected as Judas Iscariot was.
உலகத்திலேயே மிக பரிசுத்தமான சங்கை பாதிரியாரையோ அல்லது பேராயரையோ கூப்பிட்டிருந்தால் அவராலும் அதை செய்திருக்க முடியாது. யூதாஸ் காரியோ புறக்கணிக்கப்பட்டிருந்ததை போன்றே அவரும் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்திருப்பார்.
He could not do it because he was born in sin, shaped in iniquity, come to the world speaking lies and needed atonement for himself.
Amen.
அவரால் அதை செய்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர் பாவத்திலே பிறந்து அக்கிரமத்திலே உருவாகி போய் பேசுகிறவராய் இந்த உலகத்திற்கு வந்திருந்தார். முதலாவது அவருக்கே ஒரு பரிகாரம் அவசியமாக இருக்கிறது.
But there came one from the portals of glory. None other, not a man, not a good man. Neither a Jew nor a Gentile. He was nothing less than Almighty God hid in human flesh.
Hallelujah. ஆனால் மகிமையின் நுழைவாயிலிருந்து ஒருவர் வந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, ஒரு மனிதன் அல்ல, ஒரு நல்ல மனிதன் அல்ல, ஒரு யூதரும் அல்ல, அல்லது ஒரு புறஜாதியும் அல்ல. அவர் மானுட சரீரத்தில் மறைந்திருந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே என்று வேறு ஒருவரும் இல்லை.
He came himself to offer his own blood. For it did not come to sex. Sex had nothing to do with it.
அவர்தாமே தம்முடைய சொந்த ரத்தத்தை பலியாய் கொடுக்கும்படி வந்தார். ஏனென்றால் அது பாலியல் மூலமாக வரவில்லை, பாலியலுக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் இல்லை.
But he overshadowed a virgin and brought forth from a blood cell that he created himself.
Amen.
The innocent one.
ஆனால் அவர் ஒரு கன்னிகையின் மேல் நிழலிட்டு அவர்தாமே சிருஷ்டித்த ஒரு இரத்த அணுவிலிருந்து அந்த குற்றமற்ற ஒருவரை கொண்டு வந்தார்.
Then my salvation, yours tonight, does not hinge upon the merits of our own acts. It hinges upon the positive
Amen.
Sovereign grace of Almighty God who has chosen
us.
அப்படியானால் இன்றளவு என்னுடைய இரட்சிப்பும் உங்களுடைய இரட்சிப்பும் நம்முடைய சொந்த கிரியைகளின் தகுதிகளின் பேரில் சார்ந்திருக்கவில்லை. அவருக்குள் நம்மை தெரிந்து கொண்ட சர்வவல்ல தேவனுடைய ஆக்கப்பூர்வமான ராஜாதிபத்திய கிருபையின் பேரில் சார்ந்ததாய் உள்ளது.
Certainly, I could never be perfect, nor you could never be perfect, and we don't claim to be perfect. But we have this one consolation that our faith rests in a perfect sacrifice that's already been received.
நிச்சயமாக நான் ஒருபோதும் பரிபூர்ணமாய் இருக்க முடியாது, நீங்களும் ஒருபோதும் பரிபூர்ணமாய் இருக்க முடியாது. நாம் பரிபூர்ணமாய் இருப்போம் என்று உரிமை கோருகிறதில்லை. ஆனால் நம்முடைய விசுவாசம் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரிபூர்ண பலியில் இளைப்பாறுகிறது என்ற ஒரு ஆறுதலை நாம் பெற்றுள்ளோமே.
Then how do we know that we get that? When the worshiper puts his hands by faith upon the body of the Lord Jesus and feels the tear of sin and the mark of spit in his own face.
அப்படி என்றால் நாம் அதை எப்படி பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நாம் அறிவோம். ஆராதனை செய்கிறவன் விசுவாசத்தினாலே தன்னுடைய கரத்தை கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தின் மேல் வைத்து பாவத்தின் கொடூரத்தை உணர்ந்து அவருடைய முகத்தில் உள்ள பரியாச எச்சிலையும்
feels the groanings of Gethsemane, the agonies of Calvary, and knows that he's guilty and confesses his sins correctly.
கெத்செமனேயின் முனகல்களையும் கல்வாரியின் கடுந்துயரங்களையும் உணர்ந்து தான் பாவி என்று அறிந்து தன்னுடைய பாவங்களை சரியாக அறிக்கை செய்து,
Oh blessed Lord, I am guilty and I have no other way but you to help me. And by faith your bidding the Holy Spirit has come and bids me come, and I now by faith accept Jesus as my personal Savior.
ஓ ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தாவே, நான் குற்றவாளியாக இருக்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்தாலுடைய வேறெந்த வழியும் இல்லை, விசுவாசத்தினாலே நீர் அழைத்துக் கொண்டிருக்கிறீர், பரிசுத்த ஆவியானவர் வந்துள்ளபடியால் என்னை வரும்படி அழைக்கிறார், நான் இப்பொழுது விசுவாசத்தினாலே இயேசுவையே என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவான்.
That life that come from him on Calvary, called the Holy Ghost, which was hid in the blood cell of the Lord Jesus, returns to the worshiper and baptizes him with the Holy Ghost into the body of Christ.
Amen.
And he's already judged.
Amen.
You don't have to worry about judgment.
கல்வாரியில் அவரிடமிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஜீவன் பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறது. அது கர்த்தராகிய இயேசுவின் இரத்த அணுவுக்குள் மறைந்திருந்தது. அது ஆராதனை செய்கிறவனிடம் திரும்பி வந்து அவனை கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கிறது. அவர் ஏற்கனவே நியாயந்திருக்கப்பட்டவராயிருக்கிறார். எனவே நீங்கள் நியாய தீர்ப்பை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை.
As I turn and look at that little crucifix, I realize that that is represents his body. And now that body has already been judged. God can't justly judge it again, for it's already judged.
Amen.
God struck the judgments of death upon that body.
அந்த அவலமான சிலுவை ஏற்றத்தை நான் நோக்கி பார்க்கும்போது அவருடைய சரீரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதாய் அது உள்ளது என்பதை நான் உணர்கிறேன். இப்பொழுது அந்த சரீரம் ஏற்கனவே நியாயந்திருக்கப்பட்டாயிற்று. தேவனால் அதை மீண்டும் நியாயப்படி நியாயந்திருக்க முடியாது. ஏனென்றால் அது ஏற்கனவே நியாயந்திருக்கப்பட்டாயிற்று. தேவன் மரணத்தின் நியாய தீர்ப்புகளை அந்த சரீரத்தின் மேல் தாக்கினார்.
As I can find the way to get hid in that body.
Amen.
His judgment was struck for me and for you. We are free.
Oh, நான் இந்த சரீரத்துக்குள்ளாக மறைந்திருக்கத்தக்க ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கும் வரை அவருடைய நியாய தீர்ப்பு உனக்காகவும் எனக்காகவும் வழங்கப்பட்டது. நாம் விடுதலை ஆயிருக்கிறோமே.
Romans 8:1 said, there is therefore now no condemnation to them that are in Christ Jesus, that walk not after the flesh but after the Spirit.
ரோமர் 8:1 அப்படியானால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கிரத்திற்பில்லை என்று கூறப்பட்டுள்ளது.
There you are. No condemnation. I don't care what comes or what goes. You are hid beneath the blood.
அங்கே தான் உங்கள் காரியமே உள்ளது. ஆக்கிரை திருப்பில்லையே. ஆகவே என்ன வந்தாலும் அல்லது என்ன போனாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் அந்த ரத்தத்தின் கீழ் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
Again, how do we get into that body? 1 Corinthians 12:13 says that by one spirit. How does the Spirit come? Through the sacrifice. Where did the Spirit lay? Within the blood. Why couldn't the animal come back? It was an animal.
மீண்டும் பார்ப்போம், நாம் எப்படி அந்த சரீரத்துக்குள் பிரவேசிக்கிறோம்? 1 Corinthians 12:13 ஒரே ஆவியினாலே என்று கூறுகிறது. ஆவியானது எப்படி வருகிறது? பலியின் மூலமாக. ஆவி எங்கே இருந்தது? இரத்தத்திற்குள். ஏன் மிருகத்தின் ஆவியினால் திரும்ப வரக்கூடாமற் போயிற்று? காரணம் அது மிருகமாயிருந்தது.
The animal spirit could not come to the human spirit and do anything to it because the human spirit was a higher line of life than the animal. But no other man's spirit could come back
ஒரு மிருகத்தின் ஆவி மனிதனின் ஆவியினிடத்திற்கு வந்து எதையும் செய்ய முடியாமற் போயிற்று. ஏனெனில் மானிட ஆவியானது மிருகத்தை காட்டிலும் ஒரு உயரிய ஜீவனை கொண்டதாயிருந்தது. ஆனால் வேறெந்த மனிதனின் ஆவியும் திரும்பவும் வர முடியாது. நீங்கள் மறித்த சில மூதாதையோரின் ஆவியை பெற்றிருந்தால் அது மறித்த ஆவியுலக தொடர்பாகும்.
But God himself came that his own spirit, which is the highest line of spirit there is, can come back by the form of the baptism of the Holy Spirit to the worshiper through the blood of Christ and take him into the body.
Amen.
He's safe.
ஆனால் தேவன் தாமே தம்முடைய சொந்த ஆவியோடு இறங்கி வந்தார். அது எல்லாவற்றுக்கும் மேலான ஆவியாக இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் ரூபத்திலே திரும்பி வந்து ஆராதனை செய்கிறவனை கிறிஸ்துவின் ரத்தத்தினூடாக அவனை அந்த சரத்துக்குள் கொண்டு செல்கிறது. அவன் பாதுகாப்பாயிருக்கிறானே.
Watch, the blood of bulls and goats would not work, seeing it was weak. Now let's start reading about the 12th verse. All right, the blood of bulls and goats could not work, neither could it atone. Watch.
கவனியுங்கள், காளைகள் மற்றும் ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் கிரியை செய்யவில்லை. அது பலவீனமாக இருந்ததை காண்கிறோம். இப்பொழுது 12 வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிப்போமாக. சரி, காளைகள் மற்றும் ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தினால் கிரியை செய்யவும் முடியவில்லை, பரிகாரமும் செய்ய முடியவில்லை. கவனியுங்கள்,
But this man, what man? The bishop? No, the pope? No.
இவரோ என்ன மனிதன்? பேராயிரா இல்லை, போப்பா இல்லை.
But this man, after he offered one sacrifice for sin forever, sat down at the right hand of God.
Amen.
From henceforth expecting till his enemies be made his footstool.
இவரோ பாவத்திற்காக ஒரே பலியை செலுத்த எல்லைக்கும் தேவனுடைய வலதுபாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதுபடியாக்கி போடும் வரைக்கும் காத்துக்கொண்டிருக்கிறார்.
Are you ready? Are you ready for the word? Listen to this. Then I want you to let it sink down. Listen closely.
நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நீங்கள் வார்த்தைக்காக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இதற்கு செவி கொடுங்கள். அதன் பின் இது உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் செல்ல வேண்டுமென நான் விரும்புகிறேன். கூர்ந்து கவனியுங்கள்.
For by one offering, not year by year, not revival after revival, not meeting after meeting, not day after day, but by one offering, he has perfected. They have, he has.
ஒரே பலியினாலே வருடா வருடம் அல்ல, எழுப்புதலுக்கு பின் எழுப்புதல் என்றல்ல, கூட்டத்துக்கு பின் கூட்டம் என்றல்ல, நாளுக்கு நாள் அல்ல, ஆனால் ஒரே பலியினாலே இவர் அவர்களையா இவர் செய்துள்ளாரே.
By one offering he has perfected, that's God's requirement, forever them that are sanctified.
பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே, அதுவே தேவனுடைய தேவை. அவர் எந்தெந்தைக்கும் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார்.
There you are. That's the answer to the death of Christ. That's the answer to Calvary. He absolutely, with his own blood, purchased our sins and perfected forever his believers.
அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அதுதான் கிறிஸ்து மரித்ததற்கான பதிலாய் உள்ளது. அதுதான் கல்வாரிக்கான பதிலாய் உள்ளது. அவர் முற்றிலுமாய் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கிரயத்தினாலே வாங்கி அவருடைய விசுவாசிகளை என்றென்றைக்குமாய் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார்.
Therefore in Christ we stand blameless, perfected in the presence of God Almighty.
ஆகையால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கரைகிரையற்றவர்களாய் சர்வ வல்லமையுள்ள தேவனின் பிரசன்னத்தில் பூரணப்பட்டவர்களாய் நிற்கிறோம்.
We are underprivileged people with our own doctrines. We are been taught that we have to get up to a certain place. We have to do a certain thing. No, my brother, it's nothing you've done. It's what God did for you.
நம்முடைய சொந்த கோட்பாடுகளோடு நாம் சாக்கியமற்ற ஜனங்களாயிருக்கிறோம். நாம் எழும்பி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை என் சகோதரனே, அது நீ செய்துள்ளது ஒன்றுமே இல்லை என்பதாகும். அது தேவன் உனக்காக என்ன செய்தார் என்பதாக உள்ளது.
We are now, if we are justified by faith, we are perfected forever in the presence of God.
அதுவே இப்பொழுது நம்முடைய காரியம். இப்பொழுது நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம் என்றால் நாம் தேவனுடைய சமூகத்திலே என்றென்றுமாய் பரிபூர்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
Then Jesus said, be ye therefore perfect. Then it was perfected forever. God, through the death of Christ 1900 years ago today, perfected the believer that he foresaw before the foundation world forever.
ஆகையால் இயேசு, நீங்கள் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்றார். அப்படியானால் அது என்றென்றைக்கும் பரிபூர்ணப்படுத்தப்பட்டதாக இருந்தது. தேவன் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக 1900 ஆண்டுகளுக்கு முன்னரே, உலக தோற்றத்திற்கு முன்னரே அவர் முன்கண்ட விசுவாசியை என்றென்றைக்குமாய் என்று பரிபூர்ணப்படுத்தினார்.
And those who he has called, he has justified. Those who he foreknew, he has called. Those who he has called, he has justified. Those who he has justified, he has already glorified. He has perfected his believers.
எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை ஏற்கனவே மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர் தம்முடைய விசுவாசிகளை பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறாரே.
Now, watch, let's go back now to the first verse. The law having a shadow of good things to come, and not the very image of those things, can never with those sacrifices which were offered year by year continue, make the comer unto perfect.
இப்பொழுது கவனியுங்கள், நாம் இப்பொழுது முதலாம் வசனத்துக்கு திரும்பி செல்வோமாக. நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாகிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவரை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது.
What's perfect is what we're talking about. For then they should not have ceased to be offered, because that the worshiper once purged would have no more conscience of sin.
கவனியுங்கள், நாம் பரிபூரணத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவம் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த வழிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா?
What do you mean? The word conscience there in right interpretation is desire. And if a man comes a worshiper correctly before Christ, seeing his suffering, and he offers himself to Christ and says, O Lord God, there's nothing in me that can atone, but I'm wholly depending on you.
நீர் என்ன பொறுப்படுத்துகிறீர்? அங்குள்ள மனசாட்சி என்ற வார்த்தைக்கு வாஞ்சை என்பதே சரியான வியாக்கியானம். ஒரு மனிதன் ஆராதனை செய்கிறவன் சரியாக கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து அவருடைய பாடுகளை கண்டு அவன் தன்னையே கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்து, ஓ தேவனாகிய கர்த்தாவே, பாவ பரிகாரம் செய்யக்கூடிய எதுவுமே என்னில் இல்லை, ஆனால் நான் முழுவதுமாக உம்மையே சார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவானால்,
Then that Holy Spirit comes into the human heart, the very sin question settled forever. Forever desire of sin has been taken from you.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனின் இருதயத்திற்குள்ளாக வருகிறார். அப்பொழுது பாவத்திற்கான கேள்வியோ என்னென்றைக்குமாய் தீர்க்கப்படுகிறது. அதன் பின்னர் பாவத்தின் வாஞ்சை ஒவ்வொன்றும் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு விடுகிறது.
For if the law could have done that, then sacrifices would not have ceased. But being that it could not do it, Christ had to die to make us perfect.
இப்படி இருக்க நியாயப்பிரமாணத்தினால் அதை செய்ய முடிந்திருந்தால் அந்த பலிகளை நிறுத்தியிருக்க வேண்டியதில்லையே. ஆனால் அதை செய்ய முடியாதிருந்தபடியால் நம்மை பரிபூர்ணப்படுத்த கிறிஸ்து மறிக்க வேண்டியதாயிருந்தது.
Friends, there is so many things that we could say tonight about the profession. We are always trying to gouge the eyes out of somebody else to make ourselves just a little holier than they are.
நண்பர்களே, பரிபூரணத்தை குறித்து நாம் பல காரியங்களை இன்றிரவு கூற முடியும். நாம் எப்பொழுதுமே நம்மை மற்றவர்களை காட்டிலும் சற்று பரிசுத்தமானவர்கள் என்று காட்டும்படிக்கு அவர்களுடைய கண்களை பிடுங்கி எடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
But if we only looked at the picture, it's only God's grace that we are what we are.
ஆனால் நாம் அந்த காட்சியை மாத்திரம் உற்று நோக்கியிருந்தால் நாம் இவ்விதமாய் இருப்பது என்பது தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே.
Here's some time ago, I learned a lesson the hard way. I was having a meeting down in Ohio, and I was staying out in the country because of the masses. I cannot stay in the city.
இங்கே அண்மையில் ஒஹையாவில் நான் ஒரு பாடத்தை கடினமான முறையிலே கற்றுக்கொண்டேன். நான் ஒஹையாவிலே ஒரு கூட்டத்தை நடத்திக் கொண்டிருந்த போது நான் இந்த தேசத்திற்கு வெளியே தங்கிக் கொண்டிருந்தேன். திரளான கூட்டத்தின் காரணமாக என்னால் நகரத்திற்குள் தங்க முடியவில்லை.
We've been eating at a little dunkard restaurant, and such lovely little waitresses, decently dressed and clean as they could be, very ladylike, waited on us.
நாங்கள் டங்கார்ட் என்னும் சிறிய உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அத்தகைய அழகான சிறிய பணியாளர்கள் ஒழுக்கமான ஆடை அணிந்து அவர்கள் அவ்வளவு சுத்தமாக பெண்மணியைப் போல எங்களுக்காக காத்திருந்தனர்.
It was a little spot of heaven to eat in such a place. Their kitchen was spick and span. And on Sunday they closed up and they went to their church.
அத்தகைய ஒரு இடத்தில் சாப்பிடுவது அந்த ஒரு சிறு பரலோகத்தின் இடம் போன்றிருந்தது. அவர்களுடைய சமையலறை மிகவும் சுத்தமாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை என்று அவர்கள் மூடிவிட்டு அவர்கள் தங்களுடைய சபைக்கு சென்றனர்.
I got a little hungry as go to preach Sunday afternoon, and I went over to an ordinary little, just a common little American restaurant to get something to eat.
நான் சற்று பசியாயிருந்தேன். ஞாயிறு பிற்பகல் நான் பிரசங்கிக்கப் போவதுமாயிருந்தேன். ஆகவே நான் ஏதாவது சாப்பிடும்படி வழக்கமான சிறிய ஒரு சாதாரண அமெரிக்க உணவகத்திற்கு சென்றேன்.
And when I walked in the door, what did I hear but a slot machine going? And was standing there a man of my age, which perhaps was a married man, with his arm around a woman playing a slot machine.
அங்கே நான் வாசலில் உள்ளே நுழைந்ததும் ஒரு சூதாட்ட கருவி சுற்றுகிற சத்தத்தை தவிர வேறென்ன நான் கேட்டேன். அங்கே என் வயதுடைய ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவர் ஒருவேளை ஒரு விவாகமான மனிதனாக இருந்திருக்கலாம். அவர் தன்னுடைய கரத்தை ஒரு ஸ்திரீயின் மீது போட்டுக்கொண்டு ஒரு சூதாட்ட கருவியில் விளையாடிக் கொண்டிருந்தார்.
Our very law, the protection of our righteousness, of our goods, was standing there violating a thing that he is supposed to be protecting because it's illegal to gamble in Ohio. Playing a slot machine.
நம்முடைய சட்டமும் நம்முடைய ரீதியின் பாதுகாப்பும் நம்முடைய நன்மைகளையும் பாதுகாக்க வேண்டியதாக இருந்த அவரே அங்கு நின்று கொண்டு அந்த காரியத்தை மீறி அதை செய்து கொண்டிருந்தார். ஏனெனில் ஒஹையாவில் சூதாடுவது ஒரு சூதாட்ட கருவியில் விளையாடுவது சட்டவிரோதமானதாய் உள்ளது.
And I turned and looked towards the back of the building. There was a bunch of teenage boys in an old rock and roll records on the machine playing.
அதன் பின்னால் அந்த கட்டடத்தின் பின்பகுதியை பார்க்கும்படி திரும்பினேன். அங்கே 19 வயதிற்குட்பட்ட ஒரு கூட்ட வாலிபர்கள் ஒரு பழைய ராக் அண்ட் ரோல் இசைத்தட்டுகள் இசைக்கருவியில் இசைத்துக் கொண்டிருக்க அவர்களும் விளையாடிக் கொண்டிருந்தனர்.
A young lady of about 18 years old, very neatly in her anatomy as a woman, but she was standing there with her dress hanging low in the front.
சுமார் 18 வயதுடைய ஒரு இளம்பெண், ஒரு ஸ்திரீக்குரிய அவளுடைய உடற்குறியல் மிகவும் சீராயிருந்தது. ஆனால் அவள் தன்னுடைய ஆடையோ கேவலமாக முன்னால் தொங்கிக் கொண்டிருப்பதோ அங்கே நின்று கொண்டு.
And one of those boys put his hands on the girl where they did not belong, and they were smoking and drinking. Now I thought, oh God, how can you stand it?
அந்த பையன்களில் ஒருவன் தன் கரங்களை அவள் மீது வைக்கக்கூடாத இடத்தில் வைத்துக் கொண்டிருந்தான். அவர்கள் குடித்துக் கொண்டும் புகைப்பிடித்துக் கொண்டும் இருந்தனர். அப்பொழுது நான், ஓ தேவனே, எப்படி உம்மால் இதை சகித்துக் கொள்ள முடிகிறது என்று நினைத்தேன்.
And I looked over to my right when I heard someone make out a big groan, and there sat an aged woman, probably 60 years or 70 years old. She had on those little old vulgar clothes, just about halfway up her limbs, and her poor old wrinkled flesh was just as flabby as it could be.
பிறகு நான் யாரோ ஒருவர் சத்தமாக பெருமூச்சு விடுகிறதை கேட்டபோது நான் என்னுடைய வலப்பக்கமாக நோக்கி பார்த்தேன். அப்போது அங்கே அநேகமாக 60 அல்லது 70 வயதுடைய ஒரு வயதான ஸ்திரீ அமர்ந்திருந்தாள். அவள் மிகவும் அசிங்கமான ஒரு சிறு ஆடை உடுத்தியிருந்தாள். அது சுமார் அவளுடைய முட்டிகளுக்கு மேல் பாதி அளவிற்கே இருக்க அவளுடைய வயோதிக சுருக்கமிடந்த மாம்சமோ அவ்வளவாய் தளர்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது.
And she had on this sheer lip makeup and a great big purple thing on the side of her face painted.
அவள் இங்குள்ள இந்த உதட்டுக்கு சாயம் பூசியிருந்தாள். மேலும் அவளுடைய முகத்தின் ஒரு பக்க ஊதாநிற வண்ணத்தில் ஏதோ ஒன்று பெரியதாய் பூசப்பட்டிருந்தது.
A little pair of shoes on sandals with purple toenails painted, purple fingernails painted, and her hair was cut real short and curled up and dyed blue. And I looked at her.
அவள் சிறிய ஒரு ஜோடி காலணிகளை பாதரட்சைகளை அணிந்து தன்னுடைய கால் விரல்களில் ஊதாநிற சாயம் பூசியிருந்தாள். கைவிரல்களிலும் ஊதாநிற சாயம் பூசப்பட்டிருந்தது. மேலும் அவளுடைய முடி உண்மையாகவே மிக குட்டையாக வெட்டப்பட்டு சுருட்டிவிடப்பட்டிருக்க அதற்கு நீல நிற சாயத்தை பூசியிருந்தாள். நான் அவளை நோக்கி பார்த்தேன்.
And across the table sat two men drunk. One of them, it was summertime with a big old army overcoat on, with a gray scarf wrapped around his neck, and his whiskers all over his face, a belching and going on.
அந்த மேசையின் எதிரில் இரண்டு பேர் குடிபோதையில் அமர்ந்திருந்தனர். அவர்களில் ஒருவன், அது வெயில் காலமாயிருந்தது, ஒரு பெரிய பழைய ராணுவ மேலாடையுடன் ஒரு சாம்பல் நிற துண்டை தன்னுடைய கழுத்தில் சுற்றியிருந்தான். அவனுடைய மீசை அவனுடைய முகத்தை மறைக்கும் அளவிற்கு இருந்தது.
And they excused herself, the man did, from her and started walking out like this to the restroom.
அவர்கள் தாங்களாகவே பொறுத்துக்கொண்டு அந்த மனிதன் அவரிடமிருந்து எழுந்து இந்த விதமாய் கழிவறையை நோக்கி நடந்து சென்றான்.
I stood there and I said, God, why don't you destroy the whole thing? Why don't you just sink it beneath the earth? I said, is my little Sarah and Rebecca going to have to grow up under such stuff as that?
நான் அங்கேயே நின்று விட்டேன். நான், தேவனே, நீர் ஏன் முழு காரியத்தையும் அடித்துவிடக் கூடாது? நீர் ஏன் இதை பூமிக்கடியில் மூழ்கடித்து விடக் கூடாது என்று கூறினேன். மேலும் நான், என்னுடைய சாராளும் ரெபேக்காளும் அதை போன்ற இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கீழாகத்தான் வளர வேண்டியதாக இருக்கிறதா என்றேன்.
I said, how can you, God, in your great holiness, ever stand to look at such a thing like that and not send an earthquake and sink it?
நான், தேவனே, உம்முடைய மகா பரிசுத்தத்தில் அதை போன்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எப்படி உம்மால் பார்த்து சகித்துக் கொண்டு நிலநடுக்கத்தை அனுப்பி மூடிக்காமல் இருக்க முடிகிறது
என்றேன். நாரங்கே
நின்று கொண்டு அந்த ஸ்திரீயை கண்டித்துக் கொண்டிருந்த போது, நார் அவ்வாறு இருந்தபோது நான் கதவின் பின்பக்கமாக அடியெடுத்து வைத்தேன். அப்படியே கதவிற்கு பின்னால் அடியெடுத்து வைத்தபோது நான் தேவ ஆவியனிடம் வருவதை உணர்ந்தேன். அப்பொழுது நான் ஏதோ ஒன்று சுழன்று கொண்டிருப்பதை போன்று கண்டேன். அது தரிசனமாயிருந்தது. அதிலே இந்த உலகம் சுற்றி கொண்டே இருந்தது.
And as I noticed, around the world was a scarlet streak around the world. And as I got to the world, I seen myself just a little boy doing things that I ought not to do.
அதை நான் கவனித்தபோது இந்த உலகத்தை சுற்றிலும் ஒரு சிவப்பு நிற கீற்று இருந்தது. நான் உலகத்திற்கு வந்தபோது நான் ஒரு சிறு பையனாய் நான் செய்யக்கூடாத காரியங்களை செய்வதை நானே கண்டேன்.
Maybe not like that, but it was sin. And every time I did anything, I seen that great black shadow go towards heaven, which God would have killed me at that minute.
அதை போன்று இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் அது பாவமாயிருந்தது. நான் ஒவ்வொரு முறையும் ஏதாவது காரியத்தை செய்தபோது அந்த பெரிய கருத்த நிழல் பரலோகத்தை நோக்கி செல்வதை நான் கண்டேன். அது நிமித்தமாக தேவன் அந்த நிமிடத்திலேயே என்னை கொன்று போட்டிருந்திருப்பார்.
Then I seen standing between me and God stood that perfect sacrifice. I seen him standing there with the thorns on his head and the spit hanging on his face.
அப்பொழுது தேவனுக்கும் எனக்கும் இடையே அந்த பரிபூர்ணமான பலி நிற்பதை நான் கண்டேன். அவருடைய தலையிலே முட்களோடும் அவருடைய முகத்தில் எச்சில் வடிவதோடும் அவர் அங்கு நின்று கொண்டிருந்ததை கண்டேன்.
And every time my sins would start towards God, he'd reach out and catch it. Like the bumper on the car, he was protecting me from death.
ஒவ்வொரு முறையும் என்னுடைய பாவங்கள் பரலோகத்தை நோக்கி செல்ல துவங்கும் போது அவர் காரில் உள்ள முட்டு தாங்கியைப் போல் அது செல்லாதபடி தடுத்து விடுவார். அவர் மரணத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்.
And every time I do anything wrong, God would have killed me. Certainly His holiness requires it. His law requires it.
நான் ஒவ்வொரு முறையும் ஏதாவது காரியத்தை தவறாக செய்யும் போது தேவன் என்னை கொன்று போட்டிருப்பார். நிச்சயமாகவே அவருடைய பரிசுத்திற்கு தேவைப்படுகிறது, அவருடைய நியாயப்பிரமாணத்திற்கு அது தேவைப்படுகிறது.
And every time I do anything or you do anything, the blood of Jesus Christ acts like a bumper. And I've seen that scarlet streak meant that then that the blood still holds the earth.
ஒவ்வொரு முறையும் நான் எதையாவது செய்யும் போது அல்லது நீங்கள் எதையாவது செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு முட்டு தாங்கியை போல் செயல்படுகிறது. எனவே நான் அந்த சிவப்பு நிற கீற்றின் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். அப்படியானால் அந்த ரத்தம் தான் இன்னமும் பூமியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது.
And as I stood looking, I got a little closer to him as I noticed him. Now I could hear him say, Father, forgive him. He doesn't know what he's doing.
நான் நின்று நோக்கி பார்த்தபோது நான் அவரை கவனிக்கையில் நான் அவருக்கு சற்று நெருக்கமாக சென்றேன். அப்பொழுது அவர், பிதாவே, இவனை மன்னியும், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறியாதிருக்கிறான் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிந்தது.
And I looked down and there laid a book. And there's a recording angel there. And standing by his side, and every time I sinned, it was put out on the book, and my name was on it.
நான் நோக்கி பார்த்தபோது ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு பக்கத்திலே பதிவு செய்யும் ஒரு தேவதூதன் அவருக்கு பக்கத்தில் அங்கே நின்று கொண்டிருந்தான். நான் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்த போது அது அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. என்னுடைய பெயரும் அதன் மேல் இருந்தது.
And I realized that someday, that blood streak would be lifted and I'd have to stand in the presence of God with my sinful life. But I seen by His mercy, He was holding off my judgment.
என்றோ ஒரு நாள் நான் அந்த இரத்த கீற்றுகள் நீக்கப்படும் போது நான் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய பாவ ஜீவியத்தோடு நிற்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் அவருடைய இரக்கத்தினாலே என்னுடைய நியாய தீர்ப்பை நிறுத்தி வைத்திருந்தார் என்பதை நான் புரிந்து கொண்டேன்.
I went to him humbly. I knelt on my knees and I said, Oh, Jesus, thou Son of God, I am unworthy to come in your presence. But will you please forgive me for what I have done?
எனவே நான் தாழ்மையோடு அவரிடம் நடந்து சென்றேன். நான் முழங்கார்படியிட்டேன். பின்னர் நான், ஓ இயேசுவே, தேவகுமாரனே, உம்முடைய சமூகத்திற்கு வர நான் தகுதியில்லாதவன். ஆனாலும் நான் செய்துள்ளதை நீர் எனக்கு தயவு செய்து மன்னிப்பீரா என்று கேட்டேன்.
He touched his side with his hand, took the old book and wrote pardon on it, threw it back behind him, and my sins were gone.
அப்பொழுது அவர் தமது கரத்தை தமது விலாவில் வைத்து அந்த பழைய புத்தகத்தை எடுத்து அதில் மன்னிக்கப்பட்டது என்று எழுதி அதை அவருக்கு பின்னாக தூக்கி எறிந்து விட்டார். என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஒழிந்து போயிற்று.
Amen.
Then he looked me stern in the face. He said, Now I have forgiven you, but you want to condemn her. Then I seen what it meant.
பிறகு அவர் கடுமையான முகத்தோடு என்னை நோக்கி பார்த்தார். மேலும் அவர், இப்பொழுது நான் உன்னை மன்னித்திருக்கிறேன், ஆனால் நீயோ அவனை ஆக்கிரைக்குட்படுத்த விரும்புகிறாயே என்றார். அப்பொழுதே நான் அதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டேன்.
As I come out of the vision, I walked over to her. I said, How do you do? She was drinking. She looked up at me and she said, Oh, hello. I said, Could I sit down? She said, I have company. I said, I don't mean it in that way, lady. I just want to speak to you a minute. She said, Be seated.
நான் இந்த தரிசனத்திலிருந்து வெளிவந்த போது அவளிடம் நடந்து சென்றேன். அப்பொழுது நான், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவள் குடித்துக் கொண்டிருந்தாள். அவள் என்னை நிமிர்ந்து பார்த்தாள். அப்பொழுது அவள் ஹோ ஹலோ என்றாள். அதற்கு நான் அவளிடம் நான் இங்கு உட்காரலாமா என்று கேட்டேன். அப்போது அவள் எனக்கு துணை இருக்கிறது என்றாள். அதற்கு நான் பெண்மணியே, நான் அந்த விதமான அர்த்தத்தில் அதை கேட்கவில்லை, நான் உங்களிடம் ஒரு நிமிடம் பேச விரும்புகிறேன் என்றேன். அதற்கு அவள் உட்காருங்கள் என்றாள்.
Just a few minutes ago, standing there behind that door, I began to tell her, as I began to look, the tears began to run down her cheeks.
அப்போது நான் பெண்மணியே, சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த கதவுக்கு பின்னாக நின்று கொண்டிருந்தேன் என்று கூறினேன். பிறகு நான் கூறத் துவங்கினேன். அப்போது நான் அவளை பார்க்கையில் அவளுடைய கண்ணங்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோட துவங்கியது.
And she told me, I said, lady, you don't mean to do these things. Jesus died and the judgments of God is held off by his blood. You don't mean to do this.
அவள் என்னிடத்தில் கூறினாள், நான் பெண்மணியே, நீ இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று கருதி செய்கிறதில்லை. இயேசு மரித்து அவருடைய இரத்தத்தினால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நீ இதை செய்ய வேண்டும் என்று கருதி செய்கிறதில்லையே என்றேன்.
And she said, no, sir. She said, my father was a deacon in church. I was raised in a Christian home. My husband and I were charter members and lived a Christian life.
அதற்கு அவள் இல்லையா என்றாள். மேலும் அவள் என்னுடைய தகப்பனார் சபையிலே ஒரு உதவிக்காரராக இருந்தார். நான் ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே வளர்க்கப்பட்டேன். என்னுடைய கணவரும் நானும் அந்த சபையின் பூர்வீக அங்கத்தினராய் இருந்து ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்து வந்தோம் என்றாள்.
She began to tell me after his death, she had two young girls and she went astray. And how the girls had left her, and she had thrown her life away, and she thought there was no more hope for her.
அவருடைய மரணத்துக்கு பிறகு என்று அவள் கூற துவங்கி, அவளுக்கு இரண்டு மகள்கள் இருந்தார்களாம். அவள் வழிதவறி போய்விட்டாளாம். மேலும் அந்த பெண் பிள்ளைகள் எப்படி அவளை விட்டு சென்றார்கள் என்பதையும் கூறி, அதனால் அவள் தன்னுடைய ஜீவியத்தையே தூக்கி எறிந்துவிட்டதாகவும் கூறினாள். இனி எந்த ஒரு நம்பிக்கையும் அவளுக்காக இல்லை என்று அவள் எண்ணிக்கொண்டாள்.
I said, God, be merciful. Those who he has foreknew, he has called.
Amen.
She said, are you Reverend Branham from that? I said, I am.
ஆனால் நான் தேவரே இரக்கமாயிரும், எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் என்றேன். அப்பொழுது அவள் நீர் அங்கே இருந்து வந்துள்ள சங்கை பிரணாமா என்று கேட்டாள். அதற்கு நான் ஆம் நான் தான் என்றேன்.
She said, I'm ashamed of myself to be sitting here like this. She said, do you think there would be a chance for me?
Amen.
I said, Jesus has his arms stretched out waiting for you to come, lady.
Amen.
அப்பொழுது அவள், நான் இந்த விதமாக இங்கு உட்கார்ந்திருப்பதை குறித்து வெட்கப்படுகிறேன் என்றாள். மேலும் அவள், எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நீர் நினைக்கிறீரா என்று கேட்டாள். அதற்கு நான், பெண்மணியே, இயேசு தமது கரங்களை விரித்து நீ வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்
என்றேன்.
அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு செல்ல துவங்கினர். அப்பொழுது நான் அவளிடம், நீங்கள் என்னுடன் இந்த இடத்திற்கு இங்கே நடந்து வருவீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவள், நான் வருவேன் ஐயா என்றாள்.
I took her by the hand. I said, you're about the age of my mother. Would you kneel there with me on the floor? And there in the floor, we broke up that place that afternoon to an old-fashioned meeting.
நான் அவளை கரத்தால் பற்றி பிடித்தேன். மேலும் நான், நீங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய தாயின் வயதனை கொண்டவராய் இருக்கிறீர்கள், நீங்கள் என்னோடு இங்கே தரையில் முழங்கால் படியிடுவீர்களா என்றேன். அந்த தரையிலே நாங்கள் அந்த பிற்பகல் அந்த இடத்தை ஒரு பண்டைய நாகரிகம் கொண்ட கூட்டத்திற்கு மாற்றிவிட்டோம்.
And God saved that woman by his grace. She dressed herself and come to the meeting and as far as I know, living a Christian life tonight.
தேவன் அவருடைய கிருபையினாலே அந்த ஸ்திரியை ரட்சித்தார். பின்னர் அவள் நன்றாக உடையுடுத்திக் கொண்டு கூட்டத்திற்கு வந்தாள். எனக்கு தெரிந்த மட்டில் இன்றிரவு அவள் ஒரு கிறிஸ்தவ ஜீவியமே ஜீவித்துக் கொண்டிருக்கிறாள்.
What is it? Oh, God requires perfection. He requires your repentance. He requires your loyalty to him.
அது என்னமாயிருக்கிறது? ஓ, தேவருக்கு பரிபூரணம் தேவைப்படுகிறது. அவருக்கு உங்களுடைய மனம் திரும்புதல் தேவைப்படுகிறது. அவருக்கும் உங்களுடைய உத்தமம் தேவையாயிருக்கிறது.
But he's looking tonight, no matter how much you sin, how little or how much you are, still a sinner and cannot get in no other way but by Jesus Christ, God's all sufficient sacrifice, and in him you are perfected forever.
ஆனால் அவர் இன்றளவு பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும், அது எவ்வளவு சிறியதா இருந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிதா இருந்தாலும், நீங்கள் இன்னமும் பாவியாகவே இருக்கிறீர்கள். எனவே எல்லாவற்றுக்கும் போதுமான தேவனுடைய வழியாகிய இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறெந்த வழியிலும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. அவருக்குள்ளாக நீங்கள் என்னென்றுமாய் பரிபூர்ணப்பட்டிருக்கிறீர்கள்.
Thank of it. It's not nothing you do. It's not new pages you turn. It's not a new life you start. It's a confession of your wrong and God's grace to you. That brings you to perfection, and you are perfected in Jesus Christ.
அதை குறித்து சிந்தியுங்கள். இது நீங்கள் செய்கிற எந்த காரியத்தினாலும் அல்ல. இது நீங்கள் புதிய பக்கங்களை திருப்புகிறதுனால் அல்ல. இது நீங்கள் தொடங்குகிற ஒரு புது வாழ்க்கையினால் அல்ல. இது உங்களுடைய தவறுகளை குறித்த ஒரு அறிக்கையாயும் மற்றும் உங்களுக்கான தேவனுடைய கிருபையாயும் உள்ளது. அதுவே உங்களை பூரணத்திற்கு கொண்டு வருகிறது. அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணப்பட்டிருக்கிறீர்கள்.
I trust tonight, friend of mine, while we are here at this great crucial moment now when decisions must be made, after hearing this story you might have never heard it before.
என் நண்பனே, இந்திரபு, நாம் இங்கே இந்த மகத்தான முக்கிய தருணத்தில் இப்பொழுது இருக்கையில் இந்த சம்பவத்தை கேட்ட பிறகு தீர்மானங்கள் செய்யப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இதை இதற்கு முன்னர் ஒருபோதும் கேட்காமல் இருந்திருக்கலாம்.
But you can't go out one of those doors the same person you come in. You must go out better or worse.
ஆனால் நீங்கள் அந்த வாசல்களில் ஒன்றில் உள்ளே வந்த அதே நபராக நீங்கள் வெளியே செல்ல முடியாது. நீங்கள் மேலானவர்களாக அல்லது மோசமானவர்களாக செல்ல வேண்டும்.
While we bow our heads just a moment, I want you to think mightily about it. What about your soul tonight? Jesus Christ died for you.
நம்முடைய தலைகளை நாம் வணங்கியிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அதை குறித்து கடுமையாக சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றிரவு உங்களுடைய ஆத்மாவை குறித்து என்ன? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தாரே.
You say, Brother Branham, when I can get quit smoking, when I can quit drinking, when I can straighten this thing up, I'll do it. Oh, it will never be done right. You'll never be able to do it.
நீங்களோ, சகோதரன் பிரணாம், நான் புகைப்பிடிப்பதை விட்டுவிட முடியும் போது, நான் குடிப்பதை விட்டுவிட முடியும் போது, நான் இந்த காரியத்தை சரிபடுத்திக் கொள்ள முடியும் போது, நான் அதை செய்வேன் என்று கூறலாம். ஓ, அது ஒருபோதும் சரியாக்கப்படாது. உன்னால் அதை ஒருபோதும் செய்யவே முடியாது.
Why don't you just come the way you are and by faith go to that stream, thy flowing wound supply, then redeeming love to be your theme and shall be till you die.
நீங்கள் ஏன் இருக்கிற வண்ணமாகவே வரக்கூடாது? விசுவாசத்தினாலே அந்த ஊற்றண்டைக்கு செல்லுங்கள். அங்கேதான் உம்முடைய காயங்களிலிருந்து பாய்ந்தளிக்கிறது. அப்போது மீட்பின் அன்பே உங்களுடைய கருப்பொருளாயிருக்கும். நீங்கள் மறிக்கும் வரை அது இருக்கும்.
Why take a substitute? Why try to get in by your church? Why try to come in because you quit drinking or quit lying? Come by the way of perfection. For by one sacrifice He has perfected forever those that are sanctified.
நீங்கள் ஏன் வேறொன்றை எடுக்க வேண்டும்? நீங்கள் ஏன் உங்களுடைய சபையின் மூலம் உள்ளே வர முயற்சிக்க வேண்டும்? நீங்கள் குடிப்பதை அல்லது பொய்யுரைப்பதை விட்டுவிடுவதனால் ஏன் உள்ளே வர முயற்சிக்க வேண்டும்? பரிபூர்ணத்தின் வழியாகவே பாருங்கள். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார்.
How do I get sanctified? Confess your sins in the presence of the blood of Jesus, and the life that comes from that blood comes back to the worshiper and sanctifies him from the desires of the things of the world.
நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்படுவது? உங்களுடைய பாவங்களை இயேசுவின் ரத்தத்தின் பிரசன்னத்திலே அறிக்கையிடுங்கள். அப்பொழுது அந்த ரத்தத்திலிருந்து வருகிற ஜீவன் ஆராதனை செய்கிறவனிடத்திற்கு திரும்பி வந்து உலக காரியங்களின் வாஞ்சைகளிலிருந்து அவரை பரிசுத்தப்படுத்துகிறது.
For by that all sufficient sacrifice he has sanctified us, one spirit we are all baptized into one body.
ஏனெனில் எல்லாவற்றுக்கும் போதுமான அந்த பலியினாலே அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நாம் ஒரே சரத்துக்குள்ள அங்கே அரசாணம் பண்ணப்பட்டிருக்கிறோம்.
Now there's no condemnation to them which are in Christ Jesus, to them that walk not after the flesh but the Spirit.
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை.
If you're trying to walk by the Spirit and still lusting for the flesh, the sacrifice hasn't been sufficiently applied to you. But the worshiper, once purged, has no more desire of sin.
நீங்கள் ஆவியின்படி நடக்க முயற்சித்துக் கொண்டு இன்னுமாக மாம்ச இச்சையுடையவர்களாயிருந்தால் அந்த பலியானது போதுமானதாக உங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை. ஆனால் ஆராதனை செய்கிறவன் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு அவருக்கு அதற்கு மேல் பாவத்தின் வாஞ்சையே இராது.
That was Calvary. It isn't a place to sell flowers or a little place to do this or that. It was a place where God and man were reconciled.
அதுவே கல்வாரியாயிருந்தது. அது மலர்களை விற்கிறதான ஒரு இடம் அல்ல, அல்லது இதை அல்லது அதை செய்யக்கூடிய ஒரு சிறிய இடம் அல்ல. அது தேவனும் மனிதரும் ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு இடமாயிருந்தது.
It was a place where peace and perfect safety was brought to mankind. Can you go with me tonight, my sinner friend, to Calvary?
அதுதானே சமாதானமும் முழுமையான பாதுகாப்பும் மனுகுலத்திற்கு கொண்டு வரப்பட்ட இடமாயிருந்தது. பாவியாகிய நண்பனே, இன்றிரவு நீ விசுவாசத்தினாலே
And by faith apply this blood to your own soul and let the Holy Ghost come and sanctify you by His great sacrifice.
இந்த இரத்தத்தை உன்னுடைய சொந்த ஆத்மாவிற்கு பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் வந்து தம்முடைய மகத்தான பலியினால் உன்னை பரிசுத்தப்படுத்த அனுமதிக்கும்படி என்னோடு கல்வாரிக்கு வர முடியுமா?
Before we pray, would you raise your hand to God and say, Be merciful to me, God. I now confess all my sins upon this Good Friday night, and I appreciate the great suffering that Christ did for me.
நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய கரத்தை தேவனிடம் உயர்த்தி, தேவனே, என்னிடம் இரக்கமாயிரும். நான் இப்பொழுது என்னுடைய எல்லா பாவங்களையும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இரவிலே அறிக்கையிடுகிறேன். கிறிஸ்து எனக்காக பட்ட பெரும் துன்பத்தை நான் மெச்சிக்கொள்கிறேன்.
I now surrender my own will, my own motives and everything to follow you from this day henceforth. Will you raise your hand and say, Remember me, Brother Branham, in prayer? That's the decision of my heart.
நான் இப்பொழுது என்னுடைய சொந்த விருப்பத்தை, என்னுடைய சொந்த நோக்கங்களையும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் இது முதற்கொண்டு இந்நாளிலிருந்து உம்மை பின்பற்றும்படி ஒப்புவிக்கிறேன் என்று சொல்வீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி சகோதரன் பிரணாம் ஜபத்திலே என நினைவு கூறும், அதுவே என்னுடைய இருதயத்தின் தீர்மானம் என்று கூறுவீர்களா?
Is there any this great night, while we wait just a moment, over here on my right hand side, surely there's one along there. Are you ashamed of your sins?
இந்த மகத்தான இரவிலே நாங்கள் சற்று நேரம் காத்திருக்கையில் இன்னும் யாராவது இருக்கிறீர்களா? இங்கே என்னுடைய வலப்பக்கத்தில் நிச்சயமாகவே அங்கே ஒருவர் இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பாவங்களை குறித்து வெட்கப்படுகிறீர்களா?
Are you ashamed of what you've done? The world tonight is looking for heroes. And it has heroes, physically speaking.
நீங்கள் செய்துள்ளதை குறித்து நீங்கள் வெட்கப்படுகிறீர்களா? இன்றிரவு இந்த உலகம் வீரர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அது வீரர்களை உடையதாயிருக்கிறது. மாம்ச பிரகாரமாக பேசுகிறேன்.
One day yonder in Switzerland, when Switzerland was at stake, the little Swiss party had gathered out into the fields to defend their economy.
ஒரு நாள் அதோ தொலைவில் உள்ள சுவிட்சர்லாந்தில் சுவிட்சர்லாந்து ஆபத்தில் இருந்தபோது அவர்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க அந்த சிறிய சுவிஸ் கூட்டத்தினர் களத்திலே ஒன்று கூடியிருந்தனர்.
The great oncoming army was too great for them. They were all trained, had big spears and shields. The Swiss could do nothing but give up. They were backed up against the mountain.
அவர்களை எதிர்த்து வரவிருந்த ராணுவமோ மிக பெரியதாக இருந்தது. அவர்கள் எல்லோரும் பயிற்றுவிக்கப்பட்டு பெரிய ஈட்டிகளையும் கேடங்களையும் வைத்திருந்தனர். சுவிஸ் மக்கள் அந்த முயற்சியை கைவிடுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாதாக இருந்தது. அவர்களுக்கு எதிரே இருந்த ஒரு மலைதான் ஆதரவாக இருந்தது.
Then there was a hero stepped out. Somebody had to die. And if they lost the battle, they had nothing but old sickle blades and rocks, sticks to fight with. when the oncoming army looked like a brick wall.
அப்பொழுது அங்கிருந்த ஒரு வீரன் முன்வந்தான். யாரோ ஒருவர் மறிக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் மாத்திரம் அந்த யுத்தத்தில் தோற்று போனால் அவர்களிடம் போரிடுவதற்கு பழைய அறிவாள்களும் கற்களும் தடிகளுமே இன்றி வேறொன்றும் இல்லாதிருந்தன. எதிர்கொண்டு வந்த ராணுவ சேனையோ ஒரு பெரிய செங்கல் சுவரை போல் காணப்பட்டது.
If they were taken, their lovely little wives would be ravished, their young girls would be ravished, their babies would be killed, their heads would be busted, their homes would be gone, everything would be lost.
அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய அழகான இளம் மனைவிகள் கற்பழிக்கப்படுவார்கள், அவர்களுடைய வாலிப பெண்களும் கற்பழிக்கப்படுவார்கள், அவர்களுடைய குழந்தைகள் கொல்லப்படுவார்கள், அவர்களுடைய தலைகள் உடைக்கப்படும், அவர்களின் வீடுகள் பறிபோய்விடும், ஒவ்வொரு காரியமும் இழக்கப்படும்.
Then there was a man whose name is too quickly forgotten, by the name of Arnold von Winkler. He stepped out and said, "Man of Switzerland, this day I give my life for Switzerland."
அப்பொழுது ஒரு மனிதன் அங்கிருந்தான். அவனுடைய பெயர் அவ்வளவு சீக்கிரத்தில் மறக்கப்பட்டு விட்டது. ஆர்னால்ட் பான் வெங்க்ரீல்ட் என்ற பெயருடையவன். அவன் முன்வந்து, சுவிட்சர்லாந்தின் மனிதரே, இந்நாளிலே சுவிட்சர்லாந்துக்காக நான் என்னுடைய ஜீவனை தருகிறேன் என்றான்.
He said, "Just over the mountain yonder is a little white home. I've got a wife and three children waiting for me, but they'll never see me again. For this day I give my life for Switzerland."
மேலும் அவன், அதோ அப்பால் உள்ள அந்த மலைக்கப்புறத்தில் ஒரு சிறிய வெள்ளை வீடு இருக்கிறது. அங்கே எனக்காக காத்துக்கொண்டிருக்கிற ஒரு மனைவியும் மூன்று பிள்ளைகளும் எனக்கு உண்டு. ஆனால் அவர்கள் இனி என்னை ஒருபோதும் பார்க்கப் போவதில்லை. ஏனென்றால் இந்நாளிலே சுவிட்சர்லாந்துக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கப் போகிறேன் என்றான்.
They said, "What will you do, Arnold von Winkler?" He said, "Follow me and do the best you can with what you have to do with."
அப்பொழுது அவர்கள், ஆர்னால்ட் பான் விங்கிரில், நீ என்ன செய்ய உள்ளாய் என்று கேட்டனர். அதற்கு அவன், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், உங்களிடம் இருக்கிறதை கொண்டு உங்களால் இயன்ற மட்டும் முடிந்ததை செய்யுங்கள் என்றான்.
And he looked over the army until he found the thickest of the spears. Then he stuck up his hands in the air. He ran towards that big brick wall of spears and screaming, "Make way for liberty! Make way for liberty!"
அவர் அந்த கனமான ஈட்டிகளை கண்டறியும் வரையில் அந்த ராணுவத்தையே நோக்கி பார்த்தான். அதன் பின்னர் அவன் தன்னுடைய கரங்களை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தினவாறு, அந்த பெரிய செங்கல் மதில் போல் இருந்த ஈட்டிகளை நோக்கியவாறு கூச்சலிட்டுக் கொண்டே ஓடி, "விடுதலைக்கான வழியை உண்டாக்குவோம், விடுதலைக்கான வழியை உண்டாக்குவோம்"
என்றான். அவனுடைய
திடீர் தாக்குதலில் அவனை பிடிக்க 100 ஈட்டிகள் எறியப்பட்டன. அப்போது அவன் தன் கைகளை விரித்து அவை அனைத்தையும் தன் மார்போடு சேர்த்து பிடித்துக் கொள்ள அவைகளினால் குத்தப்பட்டு அந்த ஈட்டிகளின் முனையிலே அவன் மரித்து போனான்.
Those Swiss followed him with clubs and sticks. That great display of heroism routed that army till the Swiss beat him out of the land, and they've never had a war from that day since.
அந்த சுவிஸ் ஜனங்கள் தடிகளோடும் தம்புகளோடும் அவனை பின்தொடர்ந்தனர். அந்த மாபெரும் வீர காட்சியினாலே அந்த சுவிஸ் கூட்டம் ராணுவத்தை தோற்கடித்து அவர்களை தேசத்தை விட்டு அடித்து துரத்தினது. அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை ஒருபோதும் ஒரு போரும் அவர்களுக்கு ஏற்படவில்லை.
Stand up in Switzerland and name the name of Arnold von Winkler. You'll see tears run down their cheeks. Why? He saved their land. That was a great hero deed. It's seldom compared with and never exceeded in this earth.
சுவிட்சர்லாந்திலே எழும்பினின்று ஆர்னால்டு பான் விங்கிரில் பெயரை கூறும்போது அவர்களுடைய கன்னங்களில் கண்ணீர் வடிந்தோடுவதை நீங்கள் காண்பீர்கள். ஏன்? அவன் அவர்களுடைய நாட்டை காப்பாற்றினான். அது ஒரு மகத்தான வீர செயலாயிருந்தது. இந்த பூமியில் இதைவிட மேலானது என்று எதுவுமே இதனோடு ஒப்பிடப்படுகிறதில்லை.
But oh, it was a little thing to what happened one day when Adam's race stood, demons marching in from every side. Prophets had failed, law had failed, sacrifice of bulls and lambs had failed, man's nature had failed, everything.
ஆனால் ஓ, இதுவோ ஒரு நாள் சம்பவித்திருந்ததோடு பார்த்தால் சிறிய காரியமாயிருந்ததே. ஆதாமின் வம்சம் எதிர்த்து நின்ற போது ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் பிசாசுகள் அணிவகுத்து வந்தன. தீர்க்கதரிசிகள் தவறிப்போயிருந்தனர். நியாயப்பிரமாணம் தவறி போயிருந்தது. காளைகள் மற்றும் செம்மறியாடுகளின் பலிகள் தவறி போயிருந்தன. மனிதனின் ஜென்ம சுவாபமும் ஒவ்வொரு காரியமும் தவறி போயிருந்தது.
And Adam's little race stood defeated, outnumbered by devils, superstitions, sickness, diseases.
ஆதாமின் சிறிய வர்க்கமானது எதிர்த்து நின்றபோது பிசாசுகளினாலும் மூட நம்பிக்கைகளினாலும் சுகவீரத்தினாலும் வியாதியினாலும் எண்ணிக்கை கடங்காதோர் தோற்கடிக்கப்பட்டனர்.
There was one stepped out in heaven and said, "This day I'll die for Adam's race." He came to the earth and was made flesh. He looked right down where the midst of the spears was the darkest.
அப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒருவர் வெளியே அடியெடுத்து வைத்து, இந்நாளில் நான் ஆதாமின் வம்சத்திற்காக மரிப்பேன் என்றார். அவர் பூமிக்கு வந்து மாம்சமானார். அவர் ஈட்டிகளின் மத்தியில் அந்தகாரமாக இருந்த இடத்தை கீழ்நோக்கி பார்த்தார்.
The very darkest of all man's dreads was death, and he took death into his bosom in on Calvary. He paid the sacrifice and screamed, "Make a way for liberty."
எல்லா மனிதனுடைய பயங்களிலும் மிகவும் அந்தகாரமானது மரணமாயிருந்தது. அவர் மரணத்தை தன்னுடைய மார்புக்குள் எடுத்துக் கொண்டார். அவர் கல்வாரியிலே பலியை கிரயமாக செலுத்தி விடுதலைக்கான ஒரு வழியை உண்டு பண்ணுகிறேன் என்று சத்தமிட்டார்.
And he screams to his church, "Take this which I have left you, my blood and my spirit, and fight with all what you've got."
மேலும் அவர் தம்முடைய சபையை நோக்கி, நான் உங்களுக்காக விட்டு சென்றுள்ள இந்த என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய ஆவியையும் மற்றும் நீங்கள் பெற்றுள்ளவற்றைக் கொண்டு போரிடுங்கள் என்று சத்தமிடுகிறார்.
We can conquer tonight through that, friend. You can drive the devil from you. Every old enemy that's in your life, it can be drove out by the blood and the spirit of Christ, and you can stand perfect in his presence. Christ made the way.
நண்பரே, இன்றிரவு நம்மால் அதன் மூலம் ஜெயம் கொள்ள முடியும். உங்களிடமிருந்து பிசாசை நீங்கள் துரத்த முடியும். உங்கள் ஜீவியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பழைய சத்துருவையும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் ஆவியினாலும் துரத்தியடிக்க முடிந்து நீங்கள் அவருடைய பிரசன்னத்திலே பரிபூர்ணமானவர்களாக நிற்க முடியும். கிறிஸ்து அந்த வழியை உண்டு பண்ணினாரே.
Could you do as much as lift your arm to him and say, "Forgive me, God bless you, brother. Someone else being merciful to me, God. I now confess my wrongs."
நீங்கள் உங்களுடைய கரத்தை அவரிடம் உயர்த்தி, "என்னை மன்னியும் என்று கேட்க முடியுமா சகோதரனே? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வேறு யாராவது, தேவனே என்னிடம் இரக்கமாயிரும், நான் என்னுடைய தவறுகளை இப்பொழுது அறிக்கையிடுகிறேன்" என்று கூறுவீர்களா?
Is there some lukewarm church members who go to church every day and maybe try to be as pious as can be, but yet you know that temper and indifference and selfishness, habits, clinging you down till you don't have victory?
ஒவ்வொரு நாளும் சபைக்கு செல்கிற வெதுவெதுப்பான சபை அங்கத்தினர்கள் யாரேனும் உங்களால் முடிந்தளவு பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க முயற்சித்தும் கோபமும் அலட்சியமும் சுயநலமும் மற்ற பழக்கங்களும் உங்களை ஒட்டிக்கொண்டு நீங்கள் வெற்றியடையக் கூடாதபடி செய்கிறது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்களா?
Would you want to be cleansed by the blood tonight from all of that? For the worshipper once purged has no more conscience.
அந்த எல்லாவற்றிலும் இருந்து இந்திரவு ரத்தத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட விரும்புகிறீர்களா? ஆராதனை செய்கிறவர் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு உணர்த்து மனசாட்சி அவருக்கு இல்லாதிருப்பதினால்,
Would you like to lift your hands, you church member? God bless you, lady. Lift your hands and say, "Brother Branham, remember me in prayer. God bless you, lady." That's right. That's a real thing to do. God bless you back there, sir.
சபை அங்கத்தினராகிய நீ உன்னுடைய கரத்தை நீ உயர்த்த விரும்புகிறாயா? பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், என்னை ஜபத்தில் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுங்கள். பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது சரிதான். அது ஒரு உண்மையான, அதுவே செய்யும்படியான ஒரு உண்மையான காரியமாய் உள்ளது. ஐயா, அங்கே பின்னால் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக.
Someone else lift your hands and say, "Be merciful to me, God. I know I profess Christianity, but I don't live it. I know I don't. And in my heart, I'm really not right with you."
இன்னும் யாராவது உங்களுடைய கரத்தை உயர்த்தி, "தேவனே, என்னிடம் இரக்கமாயிரும். நான் கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து வெளிப்படையாக பேசுகிறேன். ஆனாலும் அதன்படி ஜீவிக்கிறதில்லை என்பதை நான் அறிவேன். நான் அதன்படி ஜீவிக்கிறதில்லை என்பதை நான் அறிவேன். என்னுடைய இருதயத்தில் நான் உம்மோடு உண்மையாகவே சரியாக இல்லை."
I want to be one of God's elected. I feel in my heart that I am, but I've never laid aside the weights that this easily beset me. And I want to lay them aside tonight, and by God's grace I'll do it. Pray for me. Would you raise your hand? God bless you, lady.
நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவனாக இருக்க விரும்புகிறேன். என்னுடைய இருதயத்தில் நான் அவ்வாறு இருக்க உணர்கிறேன். ஆனாலும் என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரங்களை நான் ஒருபோதும் தள்ளிவிட்டதில்லை. நான் இந்த இரவு அவைகளை ஒருபுறம் தள்ளி வைக்க விரும்புகிறேன். மேலும் தேவனுடைய கிருபையினாலே நான் அதை செய்வேன். எனக்காக ஜெபியுங்கள். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Everyone now with your heads bowed in prayer, softly hum this now.
வேறு யாராவது இன்னும் சற்று நேரம் நாங்கள் காத்துக்கொண்டிருக்க போகிறோம். நாம் அமைதியாய் காத்துக்கொண்டிருக்கையில் ஒவ்வொருவரும் இப்பொழுது உங்களுடைய தலைகளை ஜபத்தில் வணங்கியிருப்பதோடு மென்மையாய் இதை வாய்த்திரவாமல் பாடுங்கள்.
There is a fountain.
ரத்தத்தினால் உண்டான ஊற்று ஒன்று உண்டு. அது இம்மானுவேலின் நரம்பிலிருந்து எடுக்கப்பட்டது. பாவிகள் அதனடியில் மூழ்கி தங்களுடைய பாவ கரைகளை போக்குகின்றனர்.
Won't you think it over just now? Don't try to wash it off. Christ is on your hand. Pilate tried it this morning along about 6 o'clock. But his hands are still bloody, guilty bloody. You know what happened to him?
நீங்கள் அதை சற்று மேலாக சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அதை கழுவிட முயற்சிக்க வேண்டாம். கிறிஸ்து உங்களுடைய கரத்தில் இருக்கிறார். பிலாத்து விதமான காலை வேளையிலே சுமார் 6 மணி அளவில் அதை செய்தான். ஆனால் அவனுடைய கரங்கள் இன்னமும் இரத்தக்கரையோடு, குற்றமுள்ள இரத்தக்கரையோடு உள்ளது. அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று உங்களுக்கு தெரியும்.
He went up in Switzerland many years later, lost his mind, plunged himself to death in a pool of water.
அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அவன் சுவிட்சர்லாந்துக்கு சென்று தன்னுடைய சிந்தையை இழந்து குளத்திலே மூழ்கி மரித்து போனான்.
This morning in Switzerland, hundreds of people come to watch the scene. Blue water boils up the bottom of that big hole of water. They do it every year. It's an old legend, they say, that God refused water to cleanse his hands.
இன்று காலையில் சுவிட்சர்லாந்தில் நூற்றுக்கணக்கானோர் அந்த காட்சியை காண வருகின்றனர். அதாவது அந்த குளத்தின் அடியிலிருந்து பெரிய ஓட்டை வழியாக நீல நிற தண்ணீர் கொப்பளித்து மேலே எழும்புகிறது. அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அதை காண வருகின்றனர். தேவன் அவனுடைய கரங்களை சுத்தப்படுத்த தண்ணீர் தர மறுத்துவிட்டார் என்று அவர்கள் கூறுகிற ஒரு பழம்பெரும் கதையாய் அது உள்ளது.
Brother, no matter how many times you're baptized, whatever you try to do, nothing will cleanse your hands but the blood of Christ. God refused it.
சகோதரனே, நீ எத்தனை முறை ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் என்ன செய்ய முயற்சித்தாலும் கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர வேறு எதுவுமே உங்களுடைய கரங்களை சுத்தம் செய்யாது. தேவன் அதை மறுத்துவிட்டார்.
Then the blue water after 2,000 years nearly still boil up. God refuses it. Your self-righteousness cannot cleanse your sins. Nothing but the blood of Jesus. Think of it now. We're going to pray just a moment.
அந்த நீல நிற தண்ணீர் ஏறத்தாழ 2,000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் கொதிக்கிறது. தேவன் அதை மறுக்கிறார். உங்களுடைய சுயநீதி உங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்க முடியாது. இயேசுவின் ரத்தமே என்று வேறு எதுவுமே சுத்திகரிக்காதே. அதை குறித்து இப்பொழுது சிந்தியுங்கள். நாம் சற்று நேரத்தில் ஜெபிக்கப் போகிறோம்.
I wonder if I could ask something tonight. When he stood there at Pilate's judgment hall this morning and said, if my kingdom was of this world, I could speak to my father and straightway he'd send me 12 legions of angels. When one of them could destroy the world.
நான் இன்றிரவு ஒன்றை கேட்க முடியுமா என்று எதிர்பார்க்கிறேன். அவர் இங்கே பிலாத்துவின் நியாயத்தீர்ப்பின் மண்டபத்தில் நின்று, இதை போன்ற காலையில் என்னுடைய ராஜ்யம் எந்த உலகத்திற்குரியதாக இருந்தால் நான் என்னுடைய பிதாவினிடத்தில் பேச அவர் உடனடியாக பனிரண்டு லேகியோன் தூதர்களை எனக்காக அனுப்புவார் என்றார். அப்போது அவர்களில் ஒருவரால் இந்த உலகத்தை அழித்துவிட முடியும்.
I speak to him in 12 legions of angels to be right at my disposal. He could have done it, but he stood there meek and humble to take your death and take your sins.
நான் அவரிடத்தில் பேசினால் உடனடியாக 12 லேகியோன் தூதர்கள் என்னுடைய கட்டளைக்கு கீழ் இருப்பார்கள். அதை அவரால் செய்திருக்க முடியும். ஆனால் அவரோ உங்களுடைய மரணத்தையும் உங்களுடைய பாவத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு சாந்தமும் தாழ்மையுமாய் அங்கு நின்றார்.
Will you be grateful enough for that sacrifice tonight, you who are needy of it and needy of God's blessings? Would you stand to your feet for this prayer?
இன்றிரவு அந்த பலிக்காக நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்களா? அதை குறித்த தேவையுள்ளவர்களாகி நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களின் தேவையுள்ளவர்கள் இந்த ஜபத்திற்காக நீங்கள் எழுமி நிற்பீர்களா?
Just stand up to your feet, you who want to be remembered in this prayer, saying, God, be merciful to me. I'm guilty. I've done things wrong. And I now want to accept my pardoning through Christ Jesus.
இந்த ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சற்று எழும்பி நின்று, தேவனே, என்னிடம் இரக்கமாயிரும். நான் குற்றமுள்ளவனாக இருக்கிறேன். நான் தவறான காரியங்களை செய்திருக்கிறேன். நான் இப்பொழுதே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக என்னுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுங்கள்.
Will you come to your feet just at this time? God bless you, young lady. That's a courage. Just remain standing there.
நீங்கள் இந்த நேரத்திலே எழும்பி நிற்பீர்களா? வாலிப பெண்மணியே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அதுதான் தைரியம். அப்படியே அங்கு நின்ற வண்ணமாயிருங்கள்.
Do you mean to tell me you raised your hand and then not sincere enough to stand to your feet? What good has the gospel ever done to you? Oh, such playing with church, playing with God.
நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தியும் பின்னர் நீங்கள் எழும்பி நிற்க போதிய உத்தமம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் என்னிடம் பொருட்படுத்திக் கூறுகின்றீர்களா? இந்த சுவிசேஷம் உங்களுக்கு எப்பொழுதாவது ஏதேனும் நன்மை செய்திருக்கிறதா? ஓ, சபையோடு அப்படி விளையாடுவது, தேவனோடு அப்படி விளையாடுவது.
The hour is soon at hand. One of these days an atomic bomb will strike around here somewhere, one of these big power plants. There will not be one split second to think it over. It will be too late then, and maybe before next Easter, or even this Easter.
வேளையானது சமீபித்து விட்டது. இந்நாட்களில் ஒன்றில் எங்கெங்கோ ஒரு அணுகுண்டு சுற்றிலும் இந்த பெரிய தொழிற்சாலைகள் ஒன்றில் தாக்கும். அப்போது அதை பற்றி சிந்திக்க ஒரு நொடிக்கு குறைவான நேரம் கூட இருக்காது. அப்பொழுது மிகவும் காலதாமதமாகிவிட்டிருக்கும். அது அடுத்த ஈஸ்டருக்கு முன்பாகவோ அல்லது இந்த ஈஸ்டரிலே கூட இருக்கலாம்.
Won't you stand now? Say, God, be merciful to me, a sinner. I now accept Christ by the offering himself as the propitiation for my sins. And by his grace and his grace alone, I abide in the presence of God.
நீ இப்பொழுதே எழும்பி நின்று, தேவனே, ஒரு பாவியாகிய என்னிடம் இரக்கமாயிரும். என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு கிருபாதார பலியாக தம்மையே பலியாக்கிறதன் மூலம் நான் இப்பொழுதே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே மாத்திரமே நான் தேவனுடைய பிரசன்னத்தில் தரித்திருக்கிறேன் என்று கூற மாட்டீர்களா?
Will you confess your wrong? He that will hide his sin shall not prosper. He that confesses sin has mercy. Up to you. He's watching.
நீங்கள் உங்களுடைய தவறுகளை அறிக்கையிடுவீர்களா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அது உங்களை பொறுத்ததாய் உள்ளது. அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
Now, blessed Lord, in the appropriated number tonight stands three penitent souls, one man and two women. As I am thinking, Lord, of Calvary, when one on one side said, Lord, remember me when thou comest into thy kingdom.
இப்பொழுது எங்களுடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தாவே, இன்றிரவு ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணாக மூன்று மனம் மருந்துகிற ஆத்துமாக்கள், ஒரு மனிதனும் இரண்டு ஸ்திரீகளுமாக நிற்கின்றனர். கர்த்தாவே, நான் கல்வாரியை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஒரு பக்கத்தில் ஒருவன், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும்
என்றான். And the other said, God be merciful to me.
மற்றொருவனோ, நீர் அவர்தான் என்றால் நாங்கள் ஒரு அற்புதத்தை காணட்டும், எங்களை சிலுவையிலிருந்து இறக்கி உம்மையும் ரட்சித்துக் கொள்ளும் என்றான். இன்னொருவனோ, தேவனே, என்னிடத்தில் இரக்கமாயிரும் என்றான்.
And your head swung to its right side and said, today shalt thou be with me in paradise. But you were quiet to the other one, because there was no repentance.
உம்முடைய தலை வலது பக்கமாக சுற்றி திரும்ப, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்றீர். ஆனால் மற்றொருவனிடமோ எந்த ஒரு மனம் திரும்புதலும் இல்லாததினால் நீர் மௌனமாயிருந்தீர்.
Father God, I pray that these, maybe I trust that they are the only three in the building that feels that they do need to confess their wrongs, but that they have come the all-sufficient way of the way of the cross. Forgive them, Lord, and bless them.
பிதாவாகிய தேவனே, நான் ஜெபிக்கிறேன். ஒரு கால இந்த மூன்று பேர் மாத்திரமே இந்த கட்டிடத்தில் தங்களுடைய தவறுகளை அறிக்கையிட வேண்டும் என்று அவர்கள் உணர்கிறார்கள் என்றே நான் நம்புகிறேன். ஆனால் அவர்களோ எல்லாவற்றுக்கும் போதுமான படிக்கு சிலுவையின் வழிக்கு வந்துள்ளனர். கர்த்தாவே அவர்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதியும்.
They are standing here tonight as you stood for them in Pilate's judgment hall, as you stood for them between the heavens and earth, when the sun went down and the moon would not give its light and the veil of the temple was rent from top to bottom.
அவர்கள் இன்றிரவு இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்காக பிலாத்துவின் நியாய தீர்ப்பு மண்டபத்திலே நின்றது போன்றே சூரியன் அஸ்தமித்து சந்திரனும் தன்னுடைய ஒளியை தர மறுத்த போது நீர் அவர்களுக்காக வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே நின்றது போன்றே அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிடிக்கப்பட்டது.
I pray God that you'll bless them and give them of thy mercies and cleanse them with thy blood and baptize them by your sanctifying power into the body of your own Son Christ Jesus. Then they are preserved for our time and eternity.
தேவனே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய இரக்கங்களை அவர்களுக்கு அளித்து உம்முடைய இரத்தத்தினாலே அவர்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமாக்கும் வல்லமையினாலே அவர்கள் உம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுவார்களாக. அப்பொழுது அவர்கள் காலத்திற்கும் நித்தியத்திற்குமாய் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள்.
Bless the others who feel that they are all right, that they have already met this and did so. I pray this blessing to them in Christ's name. Amen.
தாங்கள் ஏற்கனவே இதை சந்தித்து அவண்ணமாய் செய்து சரியான நிலையில் இருக்கிறோம் என்று உணர்கிற மற்றவர்களையும் ஆசீர்வதியும். நான் கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கான இந்த ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென்.
God bless you, and you who are standing close to those who raised up, reach over and shake their hands, somebody, and say, the Lord bless you. That's right. As the hand of fellowship.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்பி நின்றவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறவர்கள் கரம் நீட்டி அவர்களுடைய கரங்களை குலுக்கி யாருடனாவது ஐக்கியத்தின் ஆதரவாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். அசரியே.
We are now just a little late in our services. How many love the Lord Jesus? Raise your hand.
Amen. Amen.
I wonder, in silence now, or just quiet as we could, in commemoration of Him who is omnipresent, that's here tonight, if we could softly sing.
நாம் இப்பொழுது நம்முடைய ஆராதனைகளில் சற்று தாமதமாக உள்ளோம். எத்தனை பேர் கர்த்தராக இயேசுவை நேசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? இப்பொழுது மௌனமாக அல்லது சர்வ வியாபியானவரின் ஞாபகார்த்தமாக நம்மால் முடிந்தளவு அமைதியாக இன்றிரவு இங்குள்ள அவரை குறித்து நம்மால் மெதுவாக பாட முடியுமா என்று எதிர்பார்க்கிறேன்.
It was down at the cross where my Savior died. Down there for cleansing from sin I cried.
Amen.
There to my heart when you met the requirement, laid your hands upon him.
அந்த சிலுவையிலே என்னுடைய இரட்சகர் மரித்தார். பாவத்திலிருந்து சுத்திகரிக்க நான் அங்கே கதறினேன். அங்கே என்னுடைய இதயத்திலே நீங்கள் தேவையை பூர்த்தி செய்த போது உங்களுடைய கரங்களை அதன் மேல் வைத்தீர்கள்.
There to my heart was a blood applied. Oh, glory to his name. Let us sing softly now as we bow our heads to him.
அங்கே என்னுடைய இதயத்திற்கு ரத்தம் பூசப்பட்டது. ஓ, அவருடைய நாமத்திற்கே மகிமை. நாம் நம்முடைய தலைகளை அவருக்கு தாழ்த்தி இருக்கையில் நாம் இப்பொழுது மெல்ல பாடுவோமாக.
Down at the cross where my Savior,
அந்த சிலுவையிலே என்னுடைய இரட்சகர் மரித்தார்.
Down there for cleansing,
பாவத்திலிருந்து சுத்திகரிக்க நான் அங்கே கதறினேன். அங்கே என்னுடைய இதயத்திற்கு ரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை.
Glory.
அவருடைய நாமத்திற்கே, விலையேறப்பட்ட நாமத்திற்கே மகிமை. அவருடைய விலையேறப்பட்ட நாமத்திற்கே மகிமை. அங்கே என்னுடைய இருதயத்திற்கு ரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை.
Now quietly with your heads bound, you who are saved, say, oh, raise up your hand now.
இப்பொழுது அமைதியாக உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஓ என்று கூறுங்கள். இப்பொழுது உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள்.
ஓ,
பாவத்திலிருந்து ரட்சிக்கிற விலையேறப்பெற்ற ஊற்று. நான் அதற்குள் நுழைந்துள்ளதற்காக மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அங்கேதான் இயேசு என்னை ரட்சித்து சுத்தமாக வைத்துக் கொள்கிறார். அவருடைய நாமத்திற்கே மகிமை. அவருடைய விலையேறப்பட்ட நாமத்திற்கே மகிமை. அவருடைய விலையேறப்பட்ட நாமத்திற்கே மகிமை. அங்கேதான் என்னுடைய இருதயத்துக்கு ரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை. இப்பொழுது உங்களுடைய கரங்கள் கீழே இறங்கி இருப்பதோடு உங்களுடைய தலைகள் வணங்கி இருக்கட்டும்.
I just thought someone called a few moments ago and said someone want to be remembered tonight in prayer for their body. They couldn't get back to the meeting for Sunday night for the great healing service. Would you stand to your feet, you who want to be remembered in that prayer just now?
நான் இப்போதான் யோசித்தேன். யாரோ ஒருவர் ஒரு சில நிமிடங்களுக்கு முன் அழைத்து அவர்களுடைய சரீரத்திற்காக இன்றிரவு ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்பினார் என்று கூறினார். அவர்களால் ஞாயிற்றுக்கிழமை இரவில் நடக்கும் மகத்தான சுகமளிக்கும் ஆராதனைக்கு அந்த கூட்டத்திற்கு திரும்பி வர முடியாதாம். இப்பொழுதே அந்த ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் நீங்கள் எழுந்து நிற்பீர்களா?
என்னுடைய
இருதயத்திற்கு ரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை. மகிமை. இப்பொழுது உங்களுடைய தலைகளை தாழ்த்தியிருங்கள்.
He was wounded for your transgressions, bruised for your iniquity. The chastisement of your peace was upon him, and with his stripes you were healed.
உங்களுடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு உங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அவருடைய நாமத்திற்கே மகிமை.
Now, blessed Father, as we humbly approach the cross just now, where grace and mercy found me, there the bright and morning star sheds its gleams around me.
இப்பொழுது ஸ்தோத்திரிக்கப்பட்ட பிதாவே, நாங்கள் தாழ்மையாய் அந்த சிலுவையை அணுகையில் அங்கேதானே கிருபையும் இரக்கமும் என்னை கண்டுபிடித்தது. அங்கேதானே பிரகாசமான விடுவெளி நட்சத்திரம் தன்னுடைய வெளிச்சத்தை என்னை சுற்றிலும் பிரகாசிக்க செய்தது.
These sick are standing in your presence. They are believing just now that by faith they look at that stripe back yonder, and by his stripes we were healed.
இந்த வியாதியஸ்தர்கள் உம்முடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விசுவாசத்தின் மூலமே அதோ அவ்விடத்திலே அந்த வாரினால் அடிக்கப்பட்ட முதுகினை நோக்கி பார்க்கிறார்கள். அவருடைய தழும்புகளால் குணமானோம்.
Most holy Father, we come confessing our faith, believing that you heal our sick bodies through the great vicarious suffering of the Lord Jesus.
மகா பரிசுத்த பிதாவே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட நீர் எங்களுடைய சுகவீனமான சரணங்களை கர்த்தராக இயேசுவின் பெரும் பாடுகளினூடாக சுகப்படுத்துகிறீர் என்று விசுவாசித்து வருகிறோம்.
And we offer for this people who is standing a prayer of faith that you promised would save the sick. Amen. And we together as a unit of your believers tonight.
நீர் பிணியாளிகளை இரட்சிப்பீர் என்று வாக்களித்தபடியால் ஒரு விசுவாச ஜபத்தை நின்று கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஏறெடுக்கிறோம். இன்றைவு நாங்கள் உம்முடைய விசுவாசிகளின் ஒரு குழுவாக ஒன்று சேர்ந்துள்ளோம்.
You said wherever two or three are gathered, I'll be in their midst. And we ask mercy for them, that thy grace may now touch their innermost soul. That something will anchor way down deep.
நீர் இரண்டு பேராவது மூன்று பேராவது எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்றீர். நாங்கள் அவர்களுக்கான இரக்கத்திற்காகவும், அதாவது உம்முடைய கிருபையானது இப்பொழுது அவர்களுடைய உள்ளான ஆத்மாவை தொட்டு ஏதோ காரியம் ஆழமாய் நங்கூரமிட்டு,
that they'll know that Christ is here and has spoke to them saying, child of mine, I took your sickness yonder at Calvary.
கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்றும் அவர்களிடத்தில் பேசியிருக்கிறார் என்றும், அதாவது என்னுடைய பிள்ளையே, நான் உன்னுடைய வியாதியை கல்வாரியிலே ஏற்றுக்கொண்டேன்.
Now just cast all your cares on me, for I care for you. And may they be healed ever with hope. For we ask it in Jesus' name. Amen.
இப்பொழுது உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். நான் உங்களை விசாரிக்கிறேன் என்று கூறுவதையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் முழுமையாக சுகமடைவார்களாக. ஏனென்றால் நாங்கள் இதை இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.
And as they sat down now, someone close to them, lay your hands upon them, somebody that was praying for them. The Bible said they shall lay their hands on the sick, they shall recover. Amen. The Lord bless.
அவர்கள் இப்பொழுது அமரும்போது அவர்கள் அருகிலுள்ள யாருக்காவது அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த அவர்கள் மேல் உங்கள் கரத்தை வையுங்கள். வேதம் அவர்கள் வியாதிஸ்தர் மேல் தங்களுடைய கரத்தை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று உரைத்துள்ளது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
If I'm not mistaken, am I not looking at the man that was healed here a couple days ago or a couple Sundays ago that was deaf or something in the ears? I see you enjoying the meeting tonight. You hear me all right now? That's good, wonderful.
நான் தவறாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இங்கே இரண்டு நாட்களுக்கு முன்பாக அல்லது இரண்டு ஞாயிறுகளுக்கு முன்பாக செவிடாய் அல்லது காதுகளில் ஏதோ கோளாரோடு இருந்து சுகமாக்கப்பட்ட அந்த மனிதனையா நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன்? நீர் இன்றிரவு கூட்டத்தில் கழிவுகிறதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது நான் பேசுவதை நீங்கள் சரியாக கேட்கிறீர்களா? அது நல்லது, அற்புதமாயிற்று.
Just stand up to your feet just a moment. How many remembers him being here?
Amen.
He passed through the prayer line, brought him back up to the platform, and the Lord healed him and made him well.
நீங்கள் ஒரு வினாடி சற்று எழுந்து நில்லுங்கள். அவர் இங்கிருந்தது எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? அவர் ஜெப வரிசையினூடாக கடந்து சென்று மீண்டும் அவர் மேடைக்கு கொண்டு வரப்பட கர்த்தர் அவரை குணப்படுத்தி அவரை சுகமாக்கிவிட்டார்.
Amen. Blessed be the Lord. Thank you, brother, for your testimony. It could be through the dozens. But isn't he wonderful?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகோதரனே, உங்களுடைய சாட்சிக்காக உங்களுக்கு நன்றி. அது டஜன் கணக்கானோராய் இருக்கக்கூடுமே, ஆனால் அவர் அற்புதமானவர் அல்லவா?
Now, we want to see you tomorrow night early, and then Sunday morning early, Sunday afternoon, and if you can, get back for the healing service Sunday night. Until we meet, may we stand and sing our dismissing song, Take the Name of Jesus with you.
இப்பொழுது நாளை இரவும் உங்களை நாங்கள் சீக்கிரமாக காண விரும்புகிறோம். பிறகு ஞாயிறு காலையிலும் சீக்கிரமாய் வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஞாயிறு இரவு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனைக்காக உங்களால் திரும்பவும் வர முடிந்தால் நலமாயிருக்கும். நாம் சந்திக்கும் வரை நாம் எழுப்பி நின்று இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல் என்று நாம் கலைந்து செல்லும் போது பாடும் பாடலை பாடுவோமாக. இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல். துன்பமும் துயரமுமான பிள்ளையே, அது சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தரும். இப்பொழுது திரும்பி ஒவ்வொருவருடனும் கரங்களை குலுக்குங்கள். அதை நீ எங்கு சென்றாலும் கொண்டு செல். விலையேறப்பட்ட நாமம் வலப்பக்கமாக திரும்பி கரங்களை குலுக்குங்கள். ஓ எவ்வளவு இனிமை! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாம். விலையேறப்பட்ட நாமம், விலையேறப்பட்ட நாமம். ஓ எவ்வளவு இனிமை, எவ்வளவு இனிமை! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமா? இப்பொழுது இந்த பக்கமாக பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் வணங்கி அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து பரலோகத்தில் ராஜாஜி ராஜாவுக்கு நாம் முடிசூட்டுவோம். நம்முடைய யாத்திரை முடிவரும் போது விலையேறப்பட்ட நாமம், ஓ அது எவ்வளவு இனிமை, ஓ எவ்வளவு இனிமை! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாம். விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமை, எவ்வளவு இனிமை! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாம்.
Now remember the Neville Choir Quartet broadcast in the morning, WLRP at 9 o'clock, and Brother Stricker's come at 9:45 Sunday morning. We're just making a tape for him this afternoon on the resurrection.
இப்பொழுது நெவிலின் நால்வர் இசைப்பாடல் குடும்பினரின் நிகழ்ச்சி காலையில் WLRP என்ற ஒலிபரப்பில் 9 மணிக்கு ஒலிபரப்பாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சகோதரன் ஸ்டிக்கரினுடையது ஞாயிறு காலை 9:45 ஒளிபரப்பாகும். உயிர்த்தெழுதலின் பேரில் அவருக்காக இந்த பிற்பகல் வேளையில் ஒரு ஒலிநாடாவை பதிவு செய்து கொண்டிருந்தோம்.
And now until we meet again, the Lord's blessings be with you as we bow our heads. And I'm going to ask my good friend and brother, Brother Palmer from Macon, Georgia, if he will dismiss this audience in a word of prayer while we pray. Brother Palmer.
இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு இருப்பதாக. நான் ஜார்ஜியாவில் உள்ள மாகாணிலிருந்து வந்துள்ள என்னுடைய நல்ல நண்பரும் சகோதரனுமாகிய பால்மரை நாம் ஜபிக்கையில் அவர் இந்த கூட்டத்தாரை ஜபம் செய்து அனுப்பி வைப்பாரா என கேட்டுக்கொள்ளப் போகிறேன். சகோதரன் பால்மர்.